கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி.
சரி போதும், நம்ம வாசி கேட்டுதானே இந்த அதிகாரத்திலே ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். எலியாவினுடைய சூழலை குறித்து அவனுடைய நிலைமையை குறித்து நம்ம காண்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம அங்கே காண்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஸ்ட்ரென்த் ஃபார் த ஜேர்னி தட் லேஸ் பிஃபோர் யூ. ஸ்ட்ரென்த் ஃபார் த ஜேர்னி தட் லேஸ் பிஃபோர் யூ. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரயாணத்தை செய்வதற்கு உங்களுக்கு உரிய பலன். ஸ்ட்ரென்த் ஃபார் த ஜேர்னி லேஸ் பிஃபோர் யூ. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரயாணத்தை செய்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பலன் என்ற செய்தியிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஸ்ட்ரென்த் தருகிறார், பிரயாணம் பண்ணுவதற்கு ஸ்ட்ரென்த் தருகிறார். வாழ்க்கையானது ஒரு பிரயாணமாக இருக்கிறது. தாயின் கற்பத்திலிருந்து நம்ம வெளிப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது இட் இஸ் எ கிரேட் ஜேர்னி. இது ஒரு பிரயாணமாக இருக்கிறது. பிரயாணம் செய்வதற்கு நமக்கு பலம் தேவை, ஸ்ட்ரென்த்து நமக்கு தேவை. நமக்கு முன்பாக இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கிறது. நம்ம அந்த தூரத்தெல்லாம் கடந்து முடிவில் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமீன்,
ஆமீன்.
எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை. சரீரத்திலையும் ஸ்ட்ரென்த்து தேவை, மனசுலையும் ஸ்ட்ரென்த்து தேவை, நம்முடைய ஆத்மாவிலையும் ஸ்ட்ரென்த்து தேவை. Plus strength for the journey that lays before you. உங்களுக்கு முன்பாக ஒரு ஜேர்னி இருக்கிறது. நீங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அதை பிரயாணம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஸ்ட்ரென்த் தருகிறார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு நமக்கும் ஸ்ட்ரென்த் தருகிறவராய் இருக்கிறார் என்ற அந்த சாராம்சத்திலே உங்களுக்கு செய்தியை போதிக்க விரும்புகிறேன். இங்க 19 அதிகாரம் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் எலியா செய்த எல்லா காரியத்தையும், எல்லா காரியத்தனா 18 வரியாரத்தில் நடந்த காரியங்கள், அந்த கர்மேல் பர்வதத்திலே ஏற்பட்ட எல்லா காரியங்களையும், எப்படி ஃபயர் வந்தது, எப்படி அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள், ரெயின் வந்தது, மழை வந்தது, எல்லா சம்பவங்களையும் இந்த எலியா போய் இந்த ஆகா போய் தன் மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவான். மனைவி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுகிறான். மனைவி ஜேசபெல் இதை கேட்ட உடனே அவள் வந்து ஆச்சரியப்படுவதற்கு பதிலாக கத்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுவதற்கு பதிலாக ஜனங்களெல்லாம் கத்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணினார்கள். ரெண்டு நினைவுகளிலே குந்தி குந்தி நடந்த அவர்களுக்கு கத்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்று நினைத்து கொண்டிருந்த அவர்களுக்கு கத்தரே தேவன் என்று அவன் நிரூபித்து காண்பிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை பட்சிக்கும் பொழுது எல்லாரும் விழுந்து கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்று அறிக்கை செய்தார்கள். ஆனால் ஜேசபல் அவ்விதமாக அறிக்கை செய்யவில்லை. அந்த கூட்டத்தில் ஜேசபல் இல்லை, அவ அரண்மனையில் இருக்கிறாள். இப்பொழுது ஆகாப் வந்து எல்லாவற்றையும், நடந்த எல்லாவற்றையும் அவளுக்கு சொன்னான் என்று எழுதியிருக்கு. ஒன்னாவது வாசிக்கலாம்.
எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு.
எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் பட்டயத்தினாலே 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட இந்த எல்லா செய்திகளையும், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவன் தன் மனைவியிடத்தில் போய் சொல்லிவிடுகிறான். எல்லாரும் ரகசியத்தை மனைவிட்ட தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிச்சிட்டான். மனைவியானவள் பலவீன பாண்டவள் எல்லாத்தையும் ஒப்புவிக்கலாமா? அதையும் ஆண்டவருடைய லீடிங் படிதான் செய்யணும். இவன் எல்லாத்தையுமே ஒப்புவிச்சிட்டான். அப்பொழுது அவளுடைய ரியாக்சன் என்ன?
இதே நேரத்தில் நான் என்ன செய்ய, உன் பிராணனை வாங்காமல் போனால் தேவர்கள் அதற்கு அதிகமாக செய்ய கடவர்கள். அவள் தன்னுடைய தேவர்கள், அதாவது பல தெய்வங்களை கும்பிடுவது, அதனால தேவர்கள் அதற்கு சரியாக செய்ய கடவர்கள், எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லி அவள் வந்து அங்கே சொல்லுகிறது நம்ம வாசிக்கிறோம். டுமாரோ அபவுட் திஸ் டைம், இந்த நேரத்திலே நான் வந்து என்ன செய்வேன், நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னாள். அவளால் முடிஞ்சதா? முடியாது. அல்லேலூயா. எலியாவை கொல்ல முடிஞ்சா? முடியல. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள நான் வந்து உன்னுடைய பிராணனை வாங்கிடுவேன். என்ன பவர்ல பேசுற? பொலிட்டிக்கல் பவர். அதுதான் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்க யாரை வேணாலும் கொலை செய்யலாம். போலீஸ் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொலை செய்கிறதுக்கு பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகணும்? ஒரு நாள் அவங்களுக்கு கேடு. அவங்க ஆண்டவர்கிட்ட கணக்கொப்பிக்கணும், உனக்கு இந்த பதவியை கொடுத்தனே, இந்த பதவியை நீ சரியாக பயன்படுத்தினியா, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினியா, உன்னி தான் அதுக்கு இன்சார்ஜி, உன மேலே பழி முடிஞ்சு. நியாய தீர்ப்பு நாளில் ரத்தப்பழி அவங்க மேலே இருக்கும். ஏசபேல் மேலே ரத்தப்பழி இருக்குது. கத்துடைய தீர்க்க தேசியாவை எலியாவை எப்படி கொல்ற? ஒரு லேடி கொல்ல முடியுமா? அவளுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. அவ அரசாங்கம் அவள் கையில் இருக்கிறது. ஆகாப் வந்து புருஷன் மனைவிக்கு அடிமை. ஆகாப் பேரில் அவள் செயல்படுவாள். நாளைக்கு இந்நேரத்தில் உன்னுடைய பிராணனை வாங்கணும். மத வல்லமையும் அரசியல் வல்லமையும் இருக்கிறது. ஜேசபல் மத வல்லமையுடையவள், பாகாலை வழிபடுகிறவள், அவள் பாகால் பூசாரிகளை ஆதரிக்கிறவள். இதை அதனால அந்த பூசாரிகள் அந்த பாகால் தீர்க்க தரிசிகள் கொலை செய்யப்பட்டதை அவள் கேட்டோன்னு அவன் மனசு துடிக்குது. அதனால அவர்களுடைய ஜீவனுக்கு பதிலாக உன் ஜீவனை நாளைக்கு நான் வந்து எடுக்கவில்லை என்றால் தேவர்கள், நான் ஆராதிக்கிற நான் கும்பிடுற கடவுள்கள் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் சொல்லும் பொழுது அந்த தேவர்களால் பவர் இல்லை. ஆண்டவர் அதை பவர் இல்லைன்னு காமிக்கிறார். இதை எலியாவை கொல்ல முடியல. அவள் போட்ட அவள் எடுத்துக்கொண்ட சபதமத்தை அவளால் நிறைவேற்ற முடியவில்லை. கர்த்தர் அலோவ் பண்ணாத பட்சத்தில் எதுவுமே நம்மளை டச் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவர் அலோவ் பண்ணாதான். எலியாவை குறித்து ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவனை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியம் முடிஞ்ச பிறகு அவனை மேலே எடுத்துக்கொள்ளணும், உயிரோடு எடுத்துக்கொள்ளணும்னு கர்த்தருடைய ப்ரோக்ராம் இருக்கும் பொழுது இவள் வந்து ஒரு சபதம் செய்யும் பொழுது இவளுடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? இவளுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருந்தாலும், இவளுக்கு ரிலிஜியஸ் பவர் இருந்தாலும், இவளுக்கு டெமனிக் பவர் இருந்தாலும் தேவனுடைய ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற வேண்டும் என்று தேவன் உங்களை குறித்து தீர்மானம் வைத்தால் உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? யார் நமக்கு விரோதமாய் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே என்ன ஆகிறது? மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான்.
அவன் என்ன செய்யறான் என்றால் இதை கேட்டவுடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. தன்னுடைய பிராணனை குறித்து, உயிரை குறித்து பயம் வந்து விட்டது. 18 அதிகாரத்துல தான் என்ன வாசிக்கிறோம்? அங்க வந்து 400 பாகால் தீக்க தேசியில கொன்று போட்டான். ஃபயரை கொண்டந்தான், அங்க ரெயினை கொண்டந்தான். கத்தரே தேவன் என்று சொல்லி அவன் அங்கே வெளிப்படுத்தினான். இப்பொழுது பாருங்க, ஒரு பெண் வந்து அவனை ட்ரீட் பண்ணும் பொழுது அரசியல் வல்லமை அவளுக்கு இருக்கிறது, அந்த பவர் அவளுக்கு இருக்கிறது. இப்பொழுது ஒரு பெண் வந்து அவனை ட்ரீட் பண்ணும் பொழுது, அவனை மிரட்டும் பொழுது, ஆள் அனுப்பி அவனை மிரட்டும் பொழுது, அவனால் அந்த அதை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. The Lord had mightily used him. 18 அதிகாரத்திலே தேவன் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனால் அந்த மத்தியில் a threat of the one woman, ஒரு பெண் வந்து அவனை மிரட்டும் பொழுது, அரசியல் அதிகாரத்தோடு கூட அவனை மிரட்டும் பொழுது, he ran, அவன் ஓட ஆரம்பித்தான், ரொம்ப தூரம் ஓட ஆரம்பித்தான். இன்னைக்கு அவிதமான ஒரு காலத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். பொல்லாத மனுஷர்கள் வாழ்கிற உலகத்தில் ஜீவிக்கிறோம். அவிதமான இதை நிஜ அரசியல் சூழ்நிலை மத்தியில் தான் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மனசாட்சி இல்லை, நீதி நியாயம் இல்லை, ஈவு இரக்கம் இல்லாத மனிதர்கள் மத்தியிலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும்.
ஹல்லேலூயா.
ப்ராபிட் ரன்னிங், இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி ஓடுகிறார். ஆனால் கத்தர் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God was in control. கத்தர் எல்லாத்தையும் தம்முடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கிறார். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த காரியங்களையும் நம்ம டச் பண்ண முடியாது. இந்த விசுவாசம் தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. வைரஸ் நம்ம சுற்றி இருக்கிறது, பல துன்பங்கள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது, பல ஆபத்துகள் இருக்கிறது. இதை கர்த்தருடைய அனுமதிக்கு சித்தம் இல்லாதபடி எதுவுமே என்னை டச் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஃபெய்த். அதுதான் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். எல்லாமே தேவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும்? சாத்தானு நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறான். சாத்தான் அவன் வந்து நமக்கு பின்னால் வந்து நம்மளை தொட வேண்டும் நினைக்கும் பொழுது சாத்தான் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. தினமும் ஜெபிக்க வேண்டியது காரியம் என்ன? சாத்தான் தொடாதபடி எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தாரை, எங்களுடைய சபையாரை சாத்தான் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் ஜெபத்தில் அந்த வார்த்தை எப்பவுமே இருக்கணும். இப்பொழுது கத்தர் என்ன, God prepared a juniper tree for Elijah. கத்தர் அவனுக்காக ஒரு சூறச்செடியை இங்க ஆயத்தம் பண்ணியிருந்தார். நல்லா சொந்த வாசிக்கலாம்.
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி.
இது அவன் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இங்க இருந்து கர்மேல இருந்து பேசபா போகணும்னா, யூதேயாவில் பெர்சியா போகணும், அதே ரொம்ப தூரம் இருக்கு, எத்தனையோ மைல் இருக்கு. இங்கிருந்து ஓடி பேர்சபுக்கு போகிறான். பேர்சபாவில் வேலைக்காரனை விட்டுட்டான், நீங்கள் நெல் என் கூட வராத, இப்படி இவன் தனியாக போகிறான். தனியாக ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அது ஒரு 10-15 கிலோமீட்டர் அவன் பிரயாணம் பண்ணியிருப்பான். அங்கே போய் ஒரு சூறச்செடி, இங்கே பைபிளில் தமிழ் பெயரில் சூறச்செடின்னு போட்டிருக்குது, ஆனால் ஆங்கில பெயரில் ஜுனிப்பர் ட்ரீன்னு போட்டிருக்கு. ஒரு மரமாக இருக்கு, ஜுனிப்பர் ட்ரீ. அந்த ஜுனிப்பற்றி அந்த சூறச்செடியின் கீழே படுத்து கொண்டு, கர்த்தாவே போதும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே என்னை நீர் பல்லவத்துக்கு கூட்டுக்கிடும், எனக்கு இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, உலகம் வந்து அன்ஃபிட் டு லீவ், வாழுவதற்கு ஏற்ற ஒரு ஸ்தலமாக இல்லை. இப்பொழுது நம்ம விதமாக தான் இருக்கிறோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியல, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, கடைகள் திறக்கப்படுவதில்லை, என்ன கவர்மெண்ட் வந்து இன்னும் என்னெல்லாம் சொல்லுமோ தெரியலை. இவ்விதமாக உலகம் வந்து இப்பொழுது வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. அதான் இவனுக்கு அந்த திருட்டு இருக்கிறது, அந்த ஜேசபலுடைய திருட்டு இருக்கிறது, உயிருக்கு ஆபத்து. அதனால் நான் இவ்வளவு உமக்காக ஊழியம் செய்தேன், நீர் என்னை பயன்படுத்தினீர், ஆனாலும் எனக்கு இப்பொழுது உலகத்தில் வாழ முடியாத சூழலை இருக்கிறது, எனக்கு ஆபத்து இருக்கிறது, கத்தாவே போதும், இதோட கூட என் லைஃப்பை முடிச்சிடும், இதோடு கூட என் ஊழியத்தை முடித்து கொள்ளும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு எவ்வளோ கிரேஸ் கொடுத்தீர், எனக்கு அப்படிலாம் இல்லை, அந்த காலத்தை விட இது மோசமான காலமாக இருக்குது, அதனால் நான் மேற்கொண்டு லைஃப்பை கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுகிறோம். அவனுக்கு God prepared a juniper tree for him. அவனுக்காக ஒரு சூறச்செடியை, ஒரு ஜூனிஃபர் ட்ரீயை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். அப்ப மூணு இடம் இருக்குது இந்த பிரயாணத்திலே, மூணு இடம். ஒன்று வந்து மவுண்ட் கார்மேல், கார்மேல் பர்வதம், அதுலேருந்து ஜூனிஃபர் ட்ரீ, அதுலேருந்து அவன் மவுண்ட் ஹோரேப்பு போகிறான். 40 நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். சமேரியா இங்கே இருக்குது, அதுலேருந்து பெயர்சபா வரணும்னா இஸ்ரேல் நாட்டுடைய தெற்கு எல்லைக்கு வர்றான். அதுலேருந்து 1 மைல் 1 நாள் பிரயாணம் பண்ணி ஜூனிஃபர் ட்ரீல இருக்கான். அது அதுலேருந்து இதை 40 நாள் பிரயாணம் பண்ணி ஓரே பர்வதம்னா சீனாய் மலை, ஒரே பர்வதம், தேவ பர்வதம், சீனாய் மலை எல்லாமே ஒரே இடத்தை தான் குறிக்குது. அதனால அவ்வளோ தூரம் போறான்னா எங்க இருந்து எவ்வளோ தூரம் போறான்னு பாருங்க. அது எவ்வளோ தூரம் இருக்கும்? 100 மைல் கிட்டத்தட்ட இருக்கும். அதனால அவ்வளோ தூரம் இங்க கர்மேல் பர்வத்தில் 18வது அதிகாரத்தில் இருந்து அங்க 19வது அதிகாரத்தில் என்ன செய்யறான்டா, ஜுனிப்பர் ட்ரீ வருகிறான். பெயர்சபால இருந்து 1 நாள் பிரயாணம். பெயர்சபா அந்த நாட்டினுடைய தெற்கு அல்ல, நார்த்ல இருந்து சவுத் வந்து இப்பொழுது அந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் அங்க வந்து எகிப்துக்கும் நடுவில் சீனாய் மலை இருக்குது. அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வரான்னா பாருங்க. அந்த ஜாசபலுக்கு பயந்து அவன் அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வர வேண்டியதாக இருக்குன்னு அவனுடைய அந்த ஜேர்னியில வந்து 3 பிளேசஸ், மவுண்ட் கார்மேல், ஜுனிஃபர் ட்ரீ, அங்கே அதன் பின்பு அங்கே கேவை நாம் பார்க்கிறோம். வாட் டஸ் தவ் ஹியர் என்ற செய்தி 59வது வருஷம் 3வது மாதம் 1வது தேதி கொடுத்த செய்தியில 18வது பேராகிராஃப்ல பிரதமாய் இவ்விதமாய் சொல்லுகிறேன். And there he laid under the juniper tree. அங்கே ஜுனிப்பர் ட்ரீக்கில் அவன் படுத்திருக்கிறான். Trying to find consolation. ஆறுதலை தேடி அவன் படுத்திருக்கிறான். He had sent his servant away and left him. தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பிவிட்டான். இப்பொழுது அவன் தனிமையாக இருக்கிறான். Our story goes in 3 different places. பெனா சொல்கிறார், 3 different places. 1 Mount Carmel, the next under juniper tree. And at that place, God meets him in a cave. இதோ ஒரு குகையிலே கத்தர் அவனை சந்திக்கிறார். ஒரே பர்வதத்திலே இவன் இருக்கிறான். 3 places. இவ்வளோ வந்து தன் உயிருக்கு பயந்து இப்படி பிரயாணம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்முடைய பிரயாணமும் ரொம்ப லாங் ஜேர்னி. பிறந்ததுலேருந்து நம்ம எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை மெசேஜில் வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆயிட்டு நம்ம பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். லாங் ஜேர்னி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உலகம் ரொம்ப மோசமாக வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்துகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது, இத நிறைய திருட்டு இருக்கிறது, நமக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது, கிறிஸ்டியானிட்டிக்கு அதிக ஆபத்து இருக்கிறது, ஊழியத்துக்கு அதிக ஆபத்துகள் இருக்கிறது, நம்ம விசுவாசத்துல ஜீவிப்பதுக்கு அநேக ஆபத்துகள் இருக்கிறது. ஆனாலும் இதை நம்ம என்ன செய்யறோம், அது மத்தியிலே நம்ம ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் தம்முடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. 3 stages, மவுண்ட் கார்மேல், ஜுனிஃபர் ட்ரீ அண்ட் தி கேவ். 3 அனுபவத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். எல்லா விசுவாசிக்கும் இவ்விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் கர்மேல் பர்வதத்திலே அங்கே எல்லாரும் கத்தரே தேவன் தேவன் என்று சொன்னார்கள். ஃபயர் வந்தது, எல்லாரும் அறிக்கை பண்ணினார்கள். எல்லாரும் பிலீவரா மாறிட்டாங்களா? இல்லை. இட் டின் மேக் எவ்ரிபடி பி எ பிலீவர். அது அந்த சம்பவமானது மகத்தான ஒரு சம்பவம். வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது, விறகுகளையும் தண்ணீரையும் பட்சிக்கும் பொழுது இதோ அந்த காட்சியை எல்லாரும் பார்த்து கத்தரே தேவன் என்று சொன்னாலும் எல்லாரும் பிலீவராக மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அற்புதங்களை பெற்ற எல்லாருமே பிலீவராக மாறலை. பிரதர் பிரணாமுடைய ஊழியத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் அற்புதங்களை பெற்றார்கள். பெரிய பெரிய மிரக்கல் நடந்தது. செத்து போனவர்களும் உயிரோடு வந்தார்கள். எல்லாரும் பிலீவராக மாறிட்டாங்களா? இல்லை. இது அவனுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் தான். அதனாலும் அவன் வந்து இப்போ ஜுனிப்பர் ட்ரீல படுத்துக்கொண்டு அவன் வந்து சோர்வாக இருக்கிறான். ஜுனிப்பர் ட்ரீ நர்வஸ், நியூரோட்டிக், அப்செட். அவன் நினைச்சால் ரொம்ப அப்செட் ஆகிவிட்டான். மிக சோர்வான நிலையில் இருக்கும் பொழுது நம்ம காட் ப்ரிப்பேர்டு எ ஜுனிப்பர் ட்ரீ ஃபார் எலியா. எலியாவுக்கு ஆண்டவர் ஜுனிப்பர் ட்ரீ ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். காட் ப்ரொவைடட் எ ஜுனிப்பர் ட்ரீ ஃபார் இஸ் ப்ராஃபிட். தம்முடைய தீர்க்க தரிசிக்காக ஒரு ஜூனிஃபர் ட்ரீயை அங்கே ஆயத்தம் பண்ணார். அது என்ன வந்தால் ஏ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், அது வந்து ஓய்வெடுக்கிற ஒரு நேரம். அதை கீழே படுத்து அவன் அப்படியே தூங்குறான். சிலருக்கு ரொம்ப சோர்வாயிட்டுனா ஒரே தூக்கத்தில் இறங்கிடுவாங்க, மௌத்தை கூட கழுவ மாட்டாங்க, அப்படியே தூக்கத்தில் இறங்கிடுவாங்க. அதே போல் இவன் ஜூனிஃபர் ட்ரீல சோர்வாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். காட் ப்ரிப்பேர்ட் எ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் அவனுக்கு வந்து சிலரென்றால் ஒரு இளைப்பாருகிற ஒரு ஸ்தலமானது அந்த ஜூனிஃபர் ட்ரீயாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே நம்ம பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஜாப் இருக்கிறது, இதோ நமக்கு ஃபேமிலி இருக்கிறது, நமக்கு அதிக ப்ரெஷர் ஏற்படுகிறது, அரிய ஒரினஸ் ஏற்படுகிறது, நமக்கு ஒரு ரெஸ்ட் நமக்கு தேவை, நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை, நம்முடைய சரீரத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும், நம்முடைய பலத்தை புதுப்பிப்பதற்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. ஆண்டவர் கர்த்தர் அவனுக்காக அந்த ஜூனிஃபர் ட்ரீயை அங்கே ஆயத்தம் பண்ணியிருந்தார். இது இந்த உலகம் அவிதமான ஒரு உலகம், ரொம்ப டயர்டா இருக்குது, ரொம்ப வந்து கவலையா இருக்கிறது, ரொம்ப துக்கமாக இருக்கிறது. இதுதான் அநேகர் சொல்கிற காரியம். சிலருக்கு வாழ்நாள் முழுசும் எப்பவும் டயர்டா இருக்குது, டயர்டா இருக்கு. கொஞ்சம் வயசாகிட்டே எல்லாம் போதும், முழுக்க முழுக்க டயர்டா இருக்குது. நமக்கு டயர்டா இருந்தாலும் அந்த வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, அது ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை. அதில் கவலையா இருக்குது, கஷ்டமா இருக்கிறது, இதுதான் அவங்க வாழ்க்கையில் வரும். அப்படி இருந்தாலும் நம்ம அந்த அதை அறிக்கை பண்ணக்கூடாது, அதை ஜெபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம மனுஷங்கிட்ட அதை அறிக்கை பண்ணுனா நம்மகிட்ட மற்றவங்க பேசுறதுக்கே யோசிப்பாங்க, இவங்ககிட்ட போனால் பஞ்சப்பாட்டை பாடுவாங்க, புலம்புவாங்க, எனக்கு அப்படி வலிக்குது இப்படி வலிக்குதுன்பாங்க, இதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சி இவ்வளோ ஒரு பாசம் வராது. அவங்களுக்காக நம்ம பரிதபித்தாலும் ஜெபிச்சாலும் எப்பொழுதும் இவங்ககிட்ட வந்து இந்த அவிசுவாசமான அறிக்கை தானே இருக்குது. கத்தர் நம்மளை சுகமாக்குவார், கத்தர் சூழலை மாற்றுவார், கத்தர் சூப்பர் நேச்சுரலாக செய்வார். நீ மெசேஜை கேட்டும் ஏங்க அவனுக்கு அந்த ஃபெய்த் இல்லை. நமக்கு தான் தெரியுமே இந்த பாடி வந்து பலவீனமானது, இது டயர்டாகும். எவ்வளோ பெரிய பசுத்தமானா இருந்தாலும் டயர்டாகும். உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை வந்து நமக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தும், நம்மளை வந்து அப்செட் ஏற்படுத்தும், நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட் அடைவோம். இதெல்லாம் ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் இதுலேருந்து மீளுவதற்கு நமக்கு உதவி செய்வார். நீ ஏன் அந்த மாதிரி ஒரு இது இல்லை, மற்றவங்க நம்மகிட்ட கேட்டாலும் நம்ம ஏன் விசுவாசமாக சொல்ல முடியலை, அதை நம்ம யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், இங்கே டயர்ட்னஸ் வரதான் செய்யும். கெட் டயர்ட் அண்ட் வேரி, இது அவன் டயர்டாகி அவன் வந்து சோர்ந்து போய்விட்டான். ஆனால் நமக்கு ஒரு லேண்ட் இருக்கிறது, ஹல்லேலூயா. உடனே நம்ம அதுதான் யோசிக்கணும், அங்கே வந்து டயர்டே இல்லை, ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆக்டிவாக தான் இருப்போம், எப்பவும் இளமையாக இருப்போம், எப்பொழுதும் வந்து சந்தோஷமாகவே இருப்போம், ஹல்லேலூயா. இது கொஞ்ச காலம் நமக்கு அங்கே போக போகிறோம், ஏன் அந்த ஃபியூச்சர் மேலே நம்பிக்கை இல்லை. அதை நினச்சி பார்த்தா இது ஓடிடுமே, ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்ம அதை நினச்சி பார்க்கணும், அந்த லேண்டு, அந்த வேர்ல்டு, அந்த பிளேஸு, அங்கே ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும் சொல்லியிருக்கிறார். அங்கே வந்து ஒரு வேதனை கிடையாது, பாடியில் ஒரு ட்ரபுள் கிடையாது, அங்கே பேட் அட்மாஸ்பியரே இல்லை, பொல்லாத மனுஷர்களே இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே ப்ரேயர் ரிக்வஸ்ட் இல்லை, அங்கே பயம் இல்லை, மரணம் இல்லை, அவ்விதமான ஒரு பிளேஸை வச்சிருக்கிறாரு. அதை நினச்சி பார்க்கணும். வெயில்ல போனாதான் நிழல் அருமை தெரியும். ஆண்டவர் இப்ப வெயில்ல கொண்டிருக்கிறார், நமக்கு நிழல் இருக்குது, நமக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் இருக்கிறது. சரீரத்தில் இருக்கும் பொழுது சரீரத்திலையும் மனசுலையும் ஒரு பரிசுத்தவானுக்கு என்ன ஏற்படும் என்றால் ஒரு சோர்வு ஏற்படும். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் எலஜாவுக்கு ஒரு ஜூனிஃபர் ட்ரீ ஆயத்தப்படுத்தியிருந்தார். God prepared a juniper tree for his prophet Elijah. இப்பொழுது அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டும், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். There is a need to relax. அவனுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏற்படணும். பிரதர் பெனாம் வந்து ஊழியம் செய்யும் பொழுது ஓயாம ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, ராத்திரி கூட தூங்க முடியாது, திடீர்னு அவருக்கு அந்த போன் கால் வரும், அவர் உடனே எழும்பி எங்கள் ஜோமன் அவரை வந்து ஜபம் பண்ண கூடுவாங்க. இப்படி அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கிறார். அவருடைய மனைவியும் அவரோடு சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. சில நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு மலைக்கு போயிடுவார், மலைக்கு போய் வேட்டையாட போவார், அல்லது ஃபிஷிங் அதை மீன் பிடிப்ப அதில் இறங்குவார். என்ன நீங்க இப்படி எல்லாம் செய்யறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மலைக்கு போகும்பொழுது அவருக்கு ரெஸ்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா, அங்க தேவனோடு ஐக்கியப்படுகிறார். அந்த தீர்க்க தரிசி வந்து சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் அதிக நேரம் பிரீச் பண்ணும் பொழுது, வியாதிஸ்ரேலுக்காக ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஜோம் பண்ணும் பொழுது காலெல்லாம் மறுத்து போகும். அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு அவரை வந்து என்ன, கொஞ்சம் தூரம் நடந்து அந்த ரத்த ஓட்டெல்லாம் சரி பண்ண முடியும். சரி பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகுதான் அவர் வீட்டுக்கு போக முடியும். இந்த மாதிரி அவர் உழைச்சார், அவருக்கே டயர்ட்னஸ் வருகிறது. எல்லாருக்குமே டயர்ட்னஸ், சோர்வு வரும், டிப்ரெஷன் ஏற்படும். அதனால அதெல்லாம் ஒரு புதுசான காரியம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தான் ஸ்பெஷலா வருதுன்னு இல்லை, எல்லாருக்குமே அது உண்டு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தினால அதை ஜெயிக்க வேண்டும். ஆமே
ஆமே.
We all have limitation. நம்முடைய சரீரத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, அதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே வந்து ஏலீம் என்ற இடத்துல வரும்பொழுது நீரூற்றுகள் அங்கே இருக்கிறது, அங்கே பேரிச்ச மரங்கள் இருக்கிறது, அது ஒரு ஓயாசிஸா இருக்கிறது. பாலைவன சோலை இது அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க பிரயாணம் பண்றாங்க, அதுக்கு பிறகு ஒரு இடத்துல பாளையம் இறங்கி அங்கே ரெஸ்ட், ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பின்பு அக்னி சமம் போகுது, போயிட்டே இருக்காங்க, ஒரே பிரயாணம் பண்ணலை. அவங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்றால் ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை, இந்த பாடிக்கு என்ன ரெஸ்ட் தேவை. இப்பொழுது கத்தர் அவனுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்லிட்டு அவனை ஜுனிபர் ட்ரீயை அங்கே வச்சிருக்கிறார். அந்த ஜுனிபர் ட்ரீல கீழே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவன் மாத்திரம்தான் இருக்கிறான், அவனுடைய வேலைக்காரன் இல்லை. மூணாவசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான்.
இத வேலைக்காரனை அங்கே பேர்சபாவில வேலைக்காரனை நிறுத்தி விட்டான். இப்பொழுது ஹி வாஸ் அலோன். மனுஷன் வந்து தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் தனிமையா இருக்கும் பொழுது பல சிந்தனைகள் அவனுக்கு ஏற்படும். ஹி இஸ் அலோன். எல்லாமே இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. திஸ் வாஸ் ஆல் அண்டர் த பிளான் ஆஃப் காட். கர்த்தர் அங்கே எல்லா இடத்துலையும் அவர் வந்து கிரியை செய்கிறார். அதனால நமக்கு டெஸ்ட் உண்டு, நமக்கு ட்ரையல் உண்டு, நமக்கு சிக்னஸ் வரலாம், ஆனால் கர்த்தர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென்
ஆமென்.
காட் இஸ் அட் ஒர்க். தேவன் வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹி ஃபெல்ட் அலோன். இப்பொழுது அவன் தனிமையாய் உணர்ந்து கொண்டிருக்கிறான். காட் ப்ரொவைடட் எ ஜுனிஃபர் ட்ரீ. ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஜுனிஃபர் ட்ரீல கொடுக்கிறார். அங்கே படுத்து அவன் தூக்கத்திலே அவன் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, நீ அந்த இடத்துல வா, அந்த இடத்துல வந்து நான் உன்னை கண்மலையின் வெடிப்பிலே மறைத்து இதோ என்னை உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே உம்மை பார்க்கணும்னு சொல்கிறான். என்ன நீ நேராக பார்க்க முடியாது, என் பின்புறத்தை தான் பார்க்க முடியும். அதுவும் நீ என்ன சொன்ன, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நீ வா அப்படின்னு சொல்லுகிற. யாத்ராமன் 34:21 வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு.
இதோ என் அண்டையில் ஒரு இடம் இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப உலகத்துல உங்க நீங்க தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது எனக்கு வளசிர்வாக்கத்துல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல உங்களுக்கு ஒவ்வொரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். உங்களுடைய பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் அங்கே இருக்கிறது. இங்கே ஜுனிஃபர் ட்ரீ ஆயத்தப்படுத்தியிருந்தார். மோசேக்கு கண்மலையில் ஒரு வெடிப்பை அங்கே ஆயத்தப்படுத்தியிருந்தார். அங்கே இருந்து அவன் கத்தரை காண்கிறார். கத்தர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிளேஸ் ஆயத்தப்படுத்துகிறார். ஏதோ பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலம் வரும்பொழுது கத்தர் அவனை போஷிப்பதுக்காக, அவனை பாதுகாப்பதுக்காக, ஆகாப் கையிலிருந்து அவனை பாதுகாப்பதுக்காக ஆண்டவர் மலையில கேரி தாற்றண்டலே ஒரு மறைவான இடத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அந்த மறைவான இடத்துக்கு அவன் போகிறான். அங்கே காகங்கள் வந்து அவனை போஷித்தது என்று வாசிக்கிறோம். 17 ஒன்னராஜாக்கள் 17
நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
மூணாவசனத்துல விதமாய் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்தாவினுடைய லீடிங் படி அவன் அந்த இடத்துல போகும் பொழுது காகங்கள் வந்து அவனை போஷித்தது, அப்பவும் இறைச்சியை கொண்டு வந்தது. பின்பு அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிடுச்சு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழி அடைக்கப்படலாம், அது ட்ரை ஆகலாம், அந்த ஊற்று ட்ரை ஆகலாம், நமக்கு ஒரு வருமானம் வருது அது ட்ரை ஆகலாம், ஆண்டவர் அந்த ஊற்றை அடைக்கலாம், தண்ணீர் வற்றி போன பிறகு அதை விட மேலான வழியை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கதவை அடைக்கும் பொழுது இன்னொரு கதவை திறப்பார். ஹல்லேலூயா. The closing of any door is opening up another. இது ஒரு வழி வடைக்குதா இன்னொரு வழி ஆண்டவர் திறக்க போறாருன்னு விசுவாசிக்கணும். நம்ம பைபிளில் படிக்கிறத நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். கேரி தாட்டுங்கடி வந்த உடனே அவ்வளோதான் தண்ணியும் கிடையாது மறுபடியும் சாக வேண்டிதான் அப்படின்னு இல்லை, அதோட அவர் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, ஆண்டவர் வேற வழியை திறக்கிறார். 7-8 வாசிக்கலாம்.
தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்.
8:9 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்து ஆண்டவர் வேற ஒரு வழியை திறக்கிறார், வேற ஒரு பிளேஸை காமிக்கிறார். இந்த பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸுக்கு போகிறான். இதை நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை போஷிக்கும்படியாக உனக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். He is bringing us into appointed places that he has for us. நம்முடைய வாழ்க்கையில் சில appointed place வச்சிருக்கிறார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். இப்பொழுது அங்கே சாரிபாத் ஊர் விதவை போஷிக்கும்படியாக கட்டளையிடும் பொழுது தேவன் இரு முனைகளிலும் கிரியை செய்கிறார். இவனுக்கும் சாப்பாடு தேவை, அவளுக்கும் சாப்பாடு தேவை. இவன் சாப்பாடு இல்லைன்னா இவனும் செத்து போவான், அவள் சாப்பாடு இல்லைன்னா அவளும் மகனும் செத்து போவான். தேவன் இரு முனைகளிலும் கிரியை செய்கிறார். இங்கே ஆறு வத்தி போச்சு, நீ அங்கே போன்னு சொல்கிறார். ஆண்டவர் எலியாட்டையும் பேசுகிறார். அந்த பெண் உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீ ரெண்டு விறகு பொறுக்கப்போ, விறகு பொறுக்கும் பொழுது அங்கே ஒரு சந்திப்பு ஏற்படும். தேவன் இரு முனைகளிலும் கிரியை செய்கிறார். God was working on both ends. இங்கேயும் ஆண்டவர் கிரியை செய்கிறார், அங்கேயும் கிரியை செய்கிறார். அப்பொழுது என்ன செய்கிறாங்க? அங்கே பானையில் மாவு குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையலை. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த எக்ஸ்கியூஸ் டைமில், லாக்டவுன் பீரியடில், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே இவ்விதமான விசுவாசம் தேவை. பணத்தை செலவு பண்ண அது குறையும். அது இவ்வளோ பெரிய கட்டாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது ரொம்ப குறைஞ்சி போகும். நம்முடைய பேங்கில் இருக்குது, அது 0-0 குறையும் பொழுது அது வந்து அது குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஆனால் நம்ம என்ன விசுவாசிக்கணும்? சாரிபாத் ஊர் விதவைக்கு நடந்த காரியத்தை விசுவாசம். அவன் மாவை எடுக்கும் பொழுதெல்லாம் எம்டி ஆகுது, பானை எம்டி ஆகுது, ஆனால் முடிஞ்சால் பிற ஃபில்லப் பண்ணுகிறார். நீங்கள் ஆண்டவர் எம்டி ஆக ஆக ஆண்டவர் ஃபில்லப் பண்ணுவார். இது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். நீங்கள் இதை அப்ளை பண்ணால், இந்த பேட்டர்னை அப்ளை பண்ணினா, இதை விசுவாசித்தால், இதை அறிக்கை செய்தால், கர்த்தர் மாறாதவர், அன்றைக்கு செய்த அதே ஏற்பாடு செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சூப்பர் நேச்சுரல் எக்கானமி. இது எப்படி வருதுன்னு தெரியல. அவள் மூணு அங்கே வந்து என்ன செய்றால், பஞ்சகாலத்தில் என்ன செய்யறால், பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் பானையில் அவள் எம்டி பண்ணுகிறா, ஆண்டவர் ஃபில்லப் பண்ணுறார். நீங்கள் உங்கள் பணத்தை செலவு பண்ணி எம்டி பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஃபில்லப் பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி? இது சூப்பர் நேச்சுரல் காரியம், தேவன் செய்கிற காரியம். அவனும் போஷிக்கப்படுகிறான், அவர்களும் போஷிக்கப்படுகிறார்கள். இது ஆண்டவர் இந்த பிளேஸில் நம்மளை வச்சிருக்கிறார். இங்கே சாரிபாத் ஊர் விதவை என்றையில் கொண்டு வர, நம்ம இன்னைக்கு அந்த பிளேஸில் இருக்கிறோம். வேலை பார்க்க முடியாது, பிஸ்னஸ் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வருமானத்தை சம்பாதிக்க முடியாது, என்ன செய்யறது, பட்டினால சாகணுமா? அப்படி ஆண்டவர் விட மாட்டார். நமக்கு சூப்பர் நேச்சுரல் எக்கானமி இருக்கு. எப்படி நிரம்புன்னு தெரியாது, கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஜோசப்பை ஆண்டவர் அந்த எகிப்திலே முன்னக்கூட்டியே கொண்டு போனார். நம்ம அதை பாசிங் பிரேயர்ல நம்ம பிரசங்கத்தில் தியானிச்சோம். ஏசு நாங்கள் யாதியாமல் 45:5-7 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய ஜீவனை பாதுகாக்கும், ஜீவ ரட்சனை செய்யும்படியாக, உங்களுடைய சந்ததியை உயிரோடு பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்ன முன்னக்கூட்டி எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார். நிறைய ஸ்டோரில் இருக்குது, உலகத்துக்கே அவன் எல்லாத்தையுமே விற்கிறான். அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காம போமா? உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் எக்கானமி, உங்களுக்கு எல்லாம் முதல் தரமான ஆகாரத்தை நாங்கள் சப்ளை பண்ணுகிறேன். உங்களை கோசேனுங்கிற செழிப்பான இடத்துல வைத்து உங்களை நான் போஷிக்கிறேன். பாருங்க, பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருந்த மக்களுக்கு எப்படி வழி திறந்துச்சுன்னு பாருங்க. எப்படி அந்த குடும்பத்தை, அந்த சந்ததியை ஆண்டவர் பாதுகாத்தார், தேர் லைஃப். அவங்களுக்கு அந்த நேரத்தில் உச்சிதமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட் கிடைக்கிறது. அவங்களுக்கு செழிப்பான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க தட்டுமுட்டு ஜாமான்களுக்காகவும், எதற்காகவும் காலப்பட வேண்டாம். ஆனா ஜோசப் அங்க சிங்காசனத்துல இருக்கும் பொழுது ஒன்னும் குறைவு வராது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல சிங்காசனத்துல இருக்கும் பொழுது, நம்முடைய நேசர், நம்முடைய ஆத்ம நேசர் அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அவர் குறைவா விடுவாரு? நம்முடைய விசுவாசம் எங்கே போனது? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவர் அவிதமாக செய்வார். ஆமென்,
ஆமென்.
இப்பொழுது நம்ம வந்து அந்த எலியாவை காணும் பொழுது, எலியாவுக்கு அங்கே தேவனுடைய சிந்தை இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை இருக்கிறது, மைண்ட் ஆஃப் காட் இருக்கிறது. கர்த்தர் கர்மேலுக்கு வழி நடத்துகிறார். இதோ அங்கே வந்து ஃபயர், அங்கே ரெயின் அங்கே ஏற்படுகிறது. பின்பு கேரி தாட்டங்களை வழி நடத்துகிறார். பின்பு சாரிபா தூருவதைக்கு வழி நடத்துகிறார். இதெல்லாமே வந்து இதை என்ன சொல்றால், அது வந்து தேவனுடைய வழி நடத்தலா இருக்கிறது. கேரி தாற்ற கண்டை, இரண்டாவது சாரி பார்த்து, மூணாவது கர்மேல். நான் கொஞ்சம் ஆர்டரை மாத்தி சொல்லிட்டேன். இப்பொழுது ஆண்டவர் கர்மேல் பருவத்துக்கு வழி நடத்துகிறார். கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவங்க வந்து அங்க அறிக்கை செய்யும்படியாக வைக்கிறார். பின்பு என்ன செய்யறார் என்றால், அவன் தன்னுடைய ஜீவன் தப்புவதற்காக ஓடுகிறான். ஒரு பெண் அவனை திருட்டன் பண்ணுகிறான். எவ்வளோ அந்த அற்புதங்களை செய்யும் பொழுது இந்த நேரத்தில் அவனுக்கு வந்து ஏன் ஓட வேண்டியதாக இருந்தது? இப்பொழுது அவனுக்கு மைண்ட் ஆஃப் காட் போயிட்டு நேச்சுரல் மைண்ட் அவனுக்கு கிரியேட் செய்கிறது. நமக்கு மைண்ட் ஆஃப் காட் இருக்கும் வரைக்கும், தேவனுடைய சிந்தை இருக்கும் வரைக்கும், நம்ம வந்து நல்ல மாதிரி விசுவாசமாக அறிக்கை செய்வோம். பிலிப்பியர் 2:5 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கூடாது. 1 Corinthians 2:16 என்ன வாசிக்கிறோம்? எங்களுக்கோ தேவனுடைய சிந்தை. இப்பொழுது எலஜாவுக்கு அந்த மைண்ட் ஆஃப் காட் இருந்தது, இப்போ அவனுக்கு நேச்சுரல் மைண்ட் கிரியேட் செய்யுது. அனாய்ச்சிங் அவனை விட்டு போய்விட்டது. இப்பொழுது நேச்சுரல் மைண்ட் அவனுக்கு கிரியேட் செய்யும் பொழுது இது அந்த பெண் என்ன கொண்டு போடுவாளன்னு சொல்லி அவனுக்கு பயம் ஏற்படுது. அதே போல நமக்கு நேச்சுரல் மைண்டு, ஸ்பிரிச்சுவல் மைண்டு இருக்குது. தேவனுடைய சிந்தை இருக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. ஆனால் தேவனுடைய சிந்தை உங்களை விட்டு போயிட்டுன்னா உங்களுடைய சொந்த மனம் பேசும் பொழுது அது புலம்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய சிந்தை இருந்தது. அந்த மேனியக்கு வருகிறான், 200 pounds மேலே எடை உள்ளவன், இந்த நேரத்தில் எலும்பெல்லாம் ஒடிச்சிருதுன்னு சொல்கிறான். அது வந்து அவரை த்ரீட் பண்ணுகிறான், பிரதர் பிரணாம த்ரீட் பண்ணுகிறான். மேனியக், பிசாசு பிடித்தவன், கூட்டம் நிறையா இருக்குது. போலீஸ்காரங்க போய் பிடிக்க போகும்பொழுது பிரதர் பிரணாம் ஒன்றும் செய்யாதுங்கன்ட்டாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் எழும்பும் பொழுது ஒன்றும் செய்யாதங்க. பிரதர் பிரணாம் அவனை பார்க்குறார், ஒரு தாய் பெற்ற பிள்ளை, இவனும் நம்மளை போல ஒரு மனுஷன்தான், பிசாசு இவனை இந்த வேலை செஞ்சு வச்சிருக்கிறானே, பிசாசு தான் இவனை வந்து இப்படி கெடுத்து வச்சிருக்கிறான். ஜனங்கள்லாம் ஆண்டவர் உண்டாக்குற சிருஷ்டிப்பு தான், பிசாசு தானே இவங்களை கெடுத்து வச்சிருக்கிறான். அதனால அந்த மனுஷனை அவர் நேசிக்கிறார். அவனும் நம்மளை போல ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அவன் ஏன் அப்படி இருக்கிறான் என்றால், ஏன் அப்படி பேசுறான், அவனுக்குள்ள அந்த பிசாசினுடைய ஆவி. He was a maniac. அதனால அந்த பிசாசின் ஆவியை அவர் வெறுக்கிறார், அந்த மனுஷனையும் அவர் நேசிக்கிறார். அதனால அவன் மேல உள்ள அன்புனால்தான் அந்த பிசாசு அவனை எப்படி அவனை அவங்க சீர்கொட்டு வச்சு பெண்ணை த்ரீட் பண்ணுகிறான். அந்த பிசாசை கடிந்து கொள்கிறார், அவனை நேசிக்கிறார், அந்த பிசாசை கடிந்து. இதுதான் தேவனுடைய சிந்தை. நீ தேவனுடைய மனுஷனை நீ சேலஞ்ச் பண்ண காலில் உள்ள பொத்துன்னு கீழே விழுந்தான், பக்கத்தில் நெருங்கி வந்துட்டான். இதை அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு கூட அவனால எடுத்து வைக்க முடியல. இதை பரிசுத்த ஆவியானவர் அந்த மேனியக்கை தடை பண்ணுகிறார். இதை நீ வந்து காலில் விழ பொத்துன்னு விழும் பொழுது அவனை வந்து அந்த போலீஸ்காரங்க பாரு தூக்கிட்டு போறாங்க. பாருங்க, அவர் பெண்ணா தைரியமா நிற்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ள தேவனுடைய சிந்தை இருக்கிறது, தேவனுடைய அன்பு இருக்கிறது. குலவிகள் வந்து அவரை துரத்தும் பொழுது, ஏதோ அவரை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, பயங்கரமான குலவிகள், பிரதர் பெண்ணா அந்த குலவிகளை நேசிக்கிறார். உங்களை வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் வந்து உங்களை வந்து இந்த மிஷினை வச்சு, புல் வெட்டுற மிஷினை வச்சு அந்த மரத்தை ஷேக் பண்ணிட்டேன், உங்க கூடு வந்து ஆடிட்டு அதுலேருந்து நீங்க வந்துட்டீங்க. தயவுசெய்து நீங்க, நான் தேவனுடைய மனுஷன், நான் வந்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய கூட்டுக்குள்ளே நீங்கள் போயிருங்கன்னு சொல்கிறாரு. அந்த குலவிகளை அன்பு கூர்ந்தாது. தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டி, அது சிருஷ்டி பார்த்து தேவனுடைய சிந்தை. இது பொல்லாத குலவி சாத்தான் நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு அவர் சொல்லலை, சாசு அப்படின்னு நம்ம சொல்லலை. நீ தேவனுடைய சிருஷ்டிப்பு, நீ வந்து ஒரு உன்னுடைய இடத்த நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால போயிருங்கன்னா எல்லாம் அப்படி வட்டம் சுத்தி சுத்தி எல்லாம் போயிட்டு. அதே போல கில்லர் புல் வரும் பொழுது இதை பிரதம் கையில துப்பாக்கி இல்லை, எதுவுமே இல்லை, அது எத்தனை பேரை கொலை முட்டி கொண்டு இருக்குது. இவர் அந்த வழியா குறுக்கு வழியா போலான்னு போகும் பொழுது மறந்து அந்த வழியா போயிட்டாரு. அந்த கில்லர் புல் அவரை முட்டை வரும் பொழுது என்ன சொல்கிறாரு, அது ஒரு தேவனால உண்டாக்கின சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் லவ் அங்க காமிக்கும் பொழுது, நான் உன்னை தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் ஒரு வியாதிசனுக்காக ஜெபிக்க போகிறேன், நான் தெரியாம இந்த வழியா வந்துட்டேன், நீ போய் உன் இடத்துல படுத்துக்க அப்படி. அதுக்கு பிறகு அது ஒரு ஸ்டெப் வைக்க முடியல, அப்படியே திரும்பி போய் படுத்துட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த டிவைன் லவ்வுக்குனால பிசாசு ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒன் திங் தி டெவில் கான்ட் ஸ்டாண்ட் இன் தி ஃபேஸ் ஆஃப், and that is the love of God.
Amen.
தேவனுடைய அன்புக்கும் நால பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருக்கு தேவனுடைய சிந்தை இருந்தது, ஆனா இப்பொழுது இவனுக்கு தேவனுடைய சிந்தை இருந்தது, தேவனுடைய வழி நடத்தல் இருந்தது. நான் ஒரு பாகால் தீர்க்கதரிசியை கொன்று போட்டான், அது ஜேசபல் கூட்ட கலச்ச மாதிரி ஆயிட்டு, அவள் அதிக கோபம் கொண்டு நாளைக்கு இந்நேரத்தில் நீ உயிரோடு இருக்கியான்னு பார்த்துடலாம். இப்பொழுது அவனுக்கு வந்து தேவனுடைய சிந்தை போய்விட்டது, அனாயிட்டிங் போய்விட்டது. த ஸ்பிரிட் ஹேட் லெஃப்ட் ஹிம். இப்பொழுது நேச்சுரல் வே ஆஃப் திங்கிங், நீங்கள் ஆவிக்கிறீங்களா இருந்தாலும் எவ்வளோ சத்தியம் பேச தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் பேசுறது உலகப்பரமாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும், உங்களுக்கு தேவனுடைய சிந்தை இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து மெசேஜ் கேட்டால் நமக்கு தேவனுடைய சிந்தை வர வேண்டும். இந்த ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டது நமக்கு தேவனுடைய சிந்தையை கொண்டு வருது. We have the mind of God. The bride has the mind of God. அப்ப இப்பொழுது அந்த மைண்ட் போயிட்டு அவனுக்கு என்ன மைண்ட் வந்துட்டது, நேச்சுரல் வே ஆஃப் திங்கிங். அவன் சாதாரண மனுஷன் மாதிரி சிந்திச்சுக்கிட்டு ஓடுறான். He didn't know how to think. அவன் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. சாத்தான் அவனுக்கு பின்னால வந்து கொண்டிருக்கான். சாத்தான் இஸ் ஆஃப்டர் ஹிம். அவனை துரத்தி கொண்டு வருகிறான். இப்பொழுது அவன் வந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டு ஜுனிஃபர் ட்ரீல வந்து அந்த அங்கே அந்த மரத்தின் கீழே படுத்து துக்கத்தில் அப்படியே அசந்து தூங்கி விடுகிறான். ரொம்ப கன நித்திரை போல் அவனுக்கு வந்து விட்டது. அப்பொழுது பிரதர் பிரணாம் என்ன சொல்ல, ஒரு ட்ராமேட்டைஸ் பண்ணுகிறார், ஒரு ட்ராமா போல சொல்லுகிறார். நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ஒரு தீக்குத்தரிசி இவ்வளோ இதாக சொல்கிறாரு, அப்படி அவர் இமேஜின் பண்ணுகிறார். ஒருவேளை ஆக்சுவலாக அப்படி கூட இருந்திருக்கலாம், பைபிள் அது எழுதப்படாமல் இருக்கலாம். பிரதர் பிரணாம் என்ன செய்யறாருன்னாலும் அப்படி சிந்தனை பண்ணுறாராம். அவர் வந்து பிரதர் கத்தர் வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவன் மேலே நினைவாக இருக்கிறார், அவருடைய ஊழியக்கார, அவர் சொல்றது எல்லாத்துக்குமே கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு அவ்விதமான சூழலை வந்துட்டு நேச்சுரல் மைண்டு படி அவன் சிந்திக்கிறான். அனாயிட்டிங் அவனை விட்டு இப்பொழுது தற்காலிகமாக எடுக்கப்பட்டு போய்விட்டது, அதனால சூர செடியில் படுத்திருக்கிறான். அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தேவதூரெல்லாம் கூப்பிடுறாராம். கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறார் என்றால் அங்கே கேட்குறாரு, என்ன யாருக்கு சாஃப்ட் ஹேண்ட் இருக்கு, ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட் இருக்குன்னு கேட்குறாரு. அதனால அந்த அவர் செலக்ட் பண்ண, இவனுக்கு ரொம்ப சாஃப்ட் ஹேண்டாக இருக்கணும், அவரை போய் மெதுவாக தொடணும், டப் டப் எலும்பு எலும்பு அப்படி சொல்லக்கூடாது. சில பார்பர் ஷாப்பில் போனால் முடி வெட்டுறவன் நினச்சான், சிலவன் சாஃப்டாக அந்த ஷீப்பை வச்சு எடுத்து கட் பண்ணுவான், சிலவன் டொக்கு டொக்கு டொக்குன்னு மண்டையில் போட்டு அடிப்பான். எனக்கு வந்து கோபமாக இருக்கும், தேவன் முடியை இழுத்து கட் பண்ணணும், அப்போ டொக்கு டொக்கு டொக்குன்னு போடுவான். சிலர் வந்து அழகாக நைஸாக வந்து அவன் முடி வெட்டினானா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ சொகுசாக செய்வான். இங்கே அதை மாதிரி என்ன சொன்னால் யாருக்கு சாஃப்டஸ்ட் ஹேண்ட் இருக்குன்னு அங்கே வந்து அங்கே கத்தரங்க கேட்குறார். என்னுடைய ஊழியக்காரன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறான், சும்மா போய் டக்கு டக்குன்னு அவனை எழுப்பிடக்கூடாது, அவனுக்கு ஷாக் ஆயிரும், கோவம் வந்துடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக கண்டாந்து நெத்தியில் வந்து மெதுவாக கை வச்சு இருக்கணும், கை சாஃப்டாக இருக்கணும். யார் பெஸ்ட்டு குக்கு இங்கே இருக்கிறாங்க, யார் நல்ல சமையல் பண்ண முடியும், என்னுடைய ஊழியக்காரன் டயர்டாக இருக்கிறான், என்னுடைய தீக்குதரிசி டயர்டாக இருக்கிறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல வைட்டமின் நிறைஞ்ச நல்ல ருசியுள்ள பதார்த்தம், நல்ல பலமான ஆகாரம், நல்ல ஃபுட் வந்து தயார் பண்ணு. யார் பெஸ்ட் குக்கு, யாருக்கு சாஃப்டஸ்ட் ஹேண்ட் இருக்கிறது அப்படின்னு அந்த தூதர்களை அனுப்புகிறார். அதனால நினைஞ்சிருந்தால் கத்து பாருங்க, ஒரு மனுஷன் மேல, ஒரு ஊழியக்காரன் மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார்னு பாருங்க. இதோ அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் அங்கே அங்கே சோர்வாக படுத்து கொண்டிருக்கிறான். பிரணாம அதை ஒரு ட்ராமா போல் அங்கே சொல்லுகிறார்.
அவன் எழுந்துகிறான் அங்க என்னது
சாப்பாடு ரெடியா இருக்குது. ஆறாம் வாசிக்கலாம்.
அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சூடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும்
அப்பம் சூடா இருக்குது, பிரெட் ரொம்ப சூடா இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அங்க இருந்தது. There was a cake baked on the coals and a cruse of water at his head. Eat and drink. நீ புசித்து குடி. இதோ புசித்து குடிச்சு படுத்துக்கிட்டான், திருப்பியும் படுத்துக்கிட்டான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் தேவை, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடும் தேவை, இன்னும் கொஞ்சம் தூக்கமும் தேவை. இதோ அங்க தான் தூதன் வெயிட் பண்ணுகிறார். திருப்பியும் அங்க ஆகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன ஜென்ரல் எலும்பு புசி என்று சொல்ல ஏழாம் வசந்த வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார்.
எழுந்திருந்து நீ பிரயாணம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் அதிகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அங்க இரண்டாம் திருப்பும் ரொம்ப சாஃப்டா வந்து என்ன சொன்னால் எழுந்து நீ போஜனம். அவனுக்கு அது இன்னும் கொஞ்சம் தூக்கம் தேவை, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தேவை. கர்த்தர் எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். டயர்டா இருக்கிறான், அவன் சோர்வா இருக்கிறான். அருமையான ப்ரீச்சிங் வந்து நமக்கு என்ன செய்யறது? நீங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தருகிறது. ப்ரீச்சிங் வந்து ஃபீடிங் ஆன் த வேர்ட், இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். நீங்கள் வார்த்தையினாலே போஷிக்கப்படும் பொழுது உங்களுக்கு பலம் கிடைக்கிறது. ஆனா உங்களுடைய கேரக்டர் மோல்ட் ஆகணும்னா நீங்கள் பல விதமான உபத்திரங்கள் வழியாக வர வேண்டும். The molding of our character, it comes through the things we suffer, trials and tests. நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது தான் நம்முடைய கேரக்டர் மோல்ட் ஆகுது. இப்போ லாக்டவுன் பீரியடில் என்ன ஆகுது? ரொம்ப பொறுமை நமக்கு வருது. மனம் பதறி எதையுமே சொல்லக்கூடாது, பொறுமையாக இருந்தா. நீங்கள் பூரணராயும் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருப்பதற்கு பொறுமையானது பூரண கிரியை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லாமல் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேணும்னா பொறுமையாக இருந்தால் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். பொறுமையை கடைப்பிடிக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகாமல் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருக்க நீங்கள் வந்து அறிவீர்கள் என்றால், பொறுமையாக நிதானமாக பதில் சொல்ல உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். ஒன்றிலையும் குறைவாக இருக்க மாட்டீங்க. யாக்கோபு 1:3 அவிதமாக இருக்குது. ஒன்றிலும் குறைவுள்ளாயிராமல் நிறைவானவர்களாகவும் பூர்ணராக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யும். யாக்கோபு 1:3 வாசிக்கலாம்.
நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது.
அந்த வசனம் அப்படி போட்டிருக்குது. நீங்க வந்து எந்த சூழ்நிலையும் மனம் பதறாம டென்ஷன் ஆகாம பேச உங்களுக்கு தெரியும் என்றால், அந்த உங்களுடைய கேரக்டர் அப்படி மோல்ட் ஆகும் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு குறை இருக்காதுன்னு போட்டிருக்கு. God's word is true. Hallelujah. மனுஷன் எந்த கருத்துக்களை உடையவர்களாக்கலாம், தேவனுடைய வார்த்தை உண்மை. கடைப்பிடிச்சா அதே போல நடக்க போகுது. இப்ப ஜூனிஃபர் ட்ரீல வந்து சாஃப்டஸ்ட் ஹேண்ட் யாருக்கு இருக்குன்னு பாக்குறார். வாட் ஹேரஸ் தவ் எலஜா என்ற செய்தி நீங்க வாசிக்கும் பொழுது பெனா விதமாய் சொல்லுகிறார், மை புவர் லிட்டில் டயர்டு சர்வன், ஹீ இஸ் நோ சோ நர்வஸ். அவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான். அண்ட் சோரப், ஹீ டோன்ட் நோ வாட் டு டூ. அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. I want to pick out angel standing here that's got to the softest hand. யாருக்கு ரொம்ப softest hand இருக்குன்னு நான் அவர் தெரிந்து எடுக்க போகிறேன். I want to the best cook among you. உங்க மத்தியில் யார் நல்ல சமையல் பண்ணுவா? And go up there. நீங்க போங்க. I am going to treat him right. அவனை நல்ல மாதிரி கவனிக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். Hallelujah. ஏனென்றால் என்னுடைய ஊழியக்காரன் நான் சொன்னதெல்லாம் செஞ்சான். நீ போய் சொல்லு மழை வராதுன்னு சொல்லு, நீ வந்து கேரி தாண்டை கிட்ட போ, நீ சாரி பாத்து உருவுறதுகிட்ட போ, நீ கர்மேல் பருவத்துக்கு போ. நான் சொன்னதெல்லாம் அவன் கீழ்ப்படிஞ்சான். எதையுமே வந்து அதை முடியாதுன்னு சொல்லலை. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு ஊழியக்காரன் எங்க போ சொன்னாலும் அவன் தயங்காம போனான். அப்படி இருக்கும் பொழுது அவனை நான் நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன நமக்கு சொல்லுகிறார் என்றால், இஃப் யூ டன் யுவர் பெஸ்ட், நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை செய்தார். இஃப் யூ டன் யுவர் பெஸ்ட், காட் ஸ்டில் காட் தோஸ் ஏஞ்சல்ஸ் இன் ஆர்டர். சொல்ற வார்த்தை இது. கத்தர் இன்னைக்கும் தூதர்ல வச்சிருக்கிறார், இன்னைக்கும் அதே தூதர்கள் இருக்காங்க, எலியாவை போஷித்து அதே தூதர்கள் இருக்கிறாங்க. He loves you just the same as he loved Elijah. Elijah-வை எப்படி அவர் நேசித்தாரோ அதே போல உங்களை நேசிக்கிறார். நீங்க டயர்டா இருக்கும் பொழுது, நீங்கள் பலவீனமாய் சோர்ந்து போற நேரத்தில் உங்களையும் அந்த எலியாவை ட்ரீட் பண்ண மாதிரி எப்படி என்றால், நீங்க கத்தருக்கு பிரியமானதை செய்தார். இஃப் யூ டன் யுவர் பெஸ்ட், கத்தருக்கு நீங்கள் வந்து முதன்மை ஸ்தானம் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கும் அதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் ரிசல்ட் எதிர்பார்த்தான், பயர் வந்தது. ஜனங்கள் ஏதாவது பிலிவரா மாறினாங்களா? ஒண்ணுமே இல்லை, அது வேற சோர்வு. நம்ம கத்தருக்காக இப்படி செஞ்சோம், இந்த ஜேசபெல் நம்மளை கொல்ல பாக்குறாள், இதெல்லாம் நினைச்சுதான் என்ன சொன்னா, ரிசல்ட் எதிர்பார்த்தான், ரிசல்ட் இல்லை. அதனால அவனுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட். அவன் வந்து என்ன சொன்னால், நல்ல ரிசல்ட்டை ஜனங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல. அதே போல இன்னைக்கு அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பாஸ்டர் வந்து அவருடைய வேலையை கத்தருக்காக செய்யணும், அவர் நல்ல மாதிரி ப்ரீச் பண்ணணும், நல்ல மாதிரி ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அவரை எப்படி நடத்துறாரோ அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும், ஜனங்கள் அதுக்கேற்ற ரிசல்ட் தருவாங்களா அது நமக்கு தெரியாது. நம்ம நட வேண்டியது, தண்ணீர் பாய்ச்சறது நம்ம பொறுப்பு, விளைச்சது கத்தர் தான். எப்படினாலும் ஊழியம் வீணா போகாது, ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை தருவார். அது ஒரு கண்ணால காண முடியாட்டாலும் என்னைக்குமே அதுக்கு ஒரு பலன் உண்டு. அவர் வேலையை செய்யறார், இவன் வந்து அவன் வேலையை செய்யறான், ரிசல்ட்டை பார்க்கிறான், ஜனங்கள் சேஞ்ச் ஆகல, ஜேசபெல் வந்து விரோதமா இருக்கிறாள். அதனால அவன் எல்லாத்தையும் அவன் செய்து முடிச்சாலும், டன் எவ்ரி திங் இஸ் சர்வன் ஹேட் டன் எவ்ரி திங் தட் காட் ஹேட் ஆஸ்க்ட் ஹிம் டு டு. கத்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் எலியா கீழ்ப்படிஞ்சான். ஜனங்கள்ட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கல, கத்தர் மறந்து இல்ல. ஹல்லேலூயா. பெஸ்ட் குக் அனுப்புகிறார், சாஃப்டஸ்ட் ஹேண்ட் இந்த ஏஞ்சல் அனுப்பி அவனை நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒன்னு பேர் 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். He is taking care of you. அதனால அவன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இதோ அவனுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுகிறார், அவனுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுகிறார், அவனுக்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு ஒரு மரத்தை, ஜூனிஃபர் ட்ரீய அங்கே அவன் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுகிறான். மனுஷன் பலவீனமானவன், அவனுடைய வீக்னஸ், அவனுடைய ஃப்ரையலிட்டி, இதெல்லாம் எலியா அவனுடைய ஃப்ரையலிட்டி, மனுஷன் குறைவுள்ளவன், சோர்வடையக்கூடியவன் என்பதை கர்த்தர் நமக்கு அங்கே காண்பிக்கிறார். அவன் தனியாக இருக்கிறான். ஹி வாஸ் அலோன் ஜஸ்ட் வேர் காட் வாண்டட் ஹிம். அவன் தனியாக இருக்கணும், வேலைக்காரனுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல, வேலைக்காரன் கூட வர்றவன் அவனை நிறுத்திட்டான், நீ வராத இங்கே நில்லு. தனியாக தேவனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. The journey is too greater for you. நீ போக வேண்டிய அதிகமான தூரம் இருக்குது. அதனால ரெண்டு முறை அவனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அவனை சஸ்டைன் பண்ணுகிறார். அவனுக்கு பலன் தேவைப்படுகிறது. He needed for strength. அவனுக்கு பலன் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவன் போக வேண்டிய தூரம் அதிகம். அவனுக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. எலஜாவுக்கு தெரியாது. ஆனா கத்தர் என்ன, கத்தருடைய தூதன் என்ன சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருந்தாலும் சாப்பிடு, அரைஸ் அண்ட் ஈட். இன்னும் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பிரயாணம் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தேவை, யூ நீட் காட் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நமக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தில், நமக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இது மட்டுமல்ல, நமக்கு காட்ஸ் ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த பலனை பெறுகிறோம். ஏசாயா 40:29 வாசிக்கலாம்.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. கத்தருக்கு காத்திருந்து நம்ம புது பலன் அடைய வேண்டியதா இருக்கு. கழுகு வந்து கத்தருக்கு அது வந்து காத்திருக்கும் பொழுது அந்த ஓல்டு பேர்டு வந்து திருப்ப எங்கா மாறியது, அது புது பலன் அடைகிறது. அதே போல இப்பொழுது இவனுக்கு சென்த் தேவை, அந்த சென்த்துக்கு அவனுக்கு நல்ல ஆகாரம் தேவை. கத்தர் அவனுக்கு அவனுக்கு தூக்கம் தேவை. அவனுக்கு தூக்கம் இல்லாட்டா கண்ணெல்லாம் இதாயிரும், ஒண்ணுமே ஓடாது. எனக்கு சில நேரங்களில் சனிக்கிழமை ஒன்றும் தூக்கமே வராது, ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வராது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு பிரசங்கம் பண்ணுவேன். அது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது, நான் செய்து தான் ஆகணும். சில நேரங்களில் சனிக்கிழமையில் ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமையில நல்ல போல்டாக பிரசங்கம் பண்ணுவேன். காரணம் என்னென்னா கொஞ்சம் அந்த தூக்கம் இருக்கணும். அன்னைக்கு தூக்கமே வராட்டாலும் பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பிரசங்கத்தில் என்ன தெரியும், எனக்கு அந்த டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்கும் தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கம் இருந்தால் தான் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். சில நேரங்களில் நம்ம கண்விழிப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து நம்முடைய வேலையை செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த வேலையை வந்து ரொம்ப நல்லா செய்வதுக்கு, புத்துணர்வோடு செய்வதுக்கு நமக்கு தூக்கம் அவசியம். அதனால் என்னுடைய ஊழியக்காரன் கொஞ்சம் தூங்கட்டும், இதோ அவனுக்கு நல்ல ஆகாரம் தேவை. கத்தர் பாருங்க, ஒரு தம்முடைய ஊழியக்காரனை போசிக்க அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேர் இஸ் எ கிரேட் ஜேர்னி. இன்னும் உனக்கு பிரயாணம் இருக்கிறது, இன்னைக்கு நமக்கு பிரயாணம் இருக்கிறது. தேர் இஸ் எ கிரேட் ஜேர்னி அண்ட் கிரேட் பேட்டில் அகெட் ஆஃப் த சர்ச். இதோ மனவாட்டிக்கு முன்பதாக கொஞ்சம் ஒரு ஜேர்னி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும். நமக்கு இன்னும் யுத்தங்கள் இருக்கிறது. ரட்சிப்பு நமக்கு இப்பொழுது அதிக சமீபமாயிருக்கிறது. முன்பு சமீபமாயிருந்ததை காட்டிலும் இப்பொழுது ராப்சர் ரொம்ப சமீபமாயிருக்கிறது. நம்ம கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, அது பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால என்ன ஆகும், அங்கே தேவனுடைய ஆவி அங்கே வர வேண்டியதாக இருக்கு. எப்படி பாருங்க, ஒரு ஆகாரத்தை புசித்ததுனால 40 நாள் இரவும் பகலும் அவன் பிரயாணம் செய்தானா. இந்த சாப்பாடு, அந்த தூதன் கொடுத்த சாப்பாடுனால அவன் வந்து 40 நாள் பிரயாணம் செய்தானா. அந்த என்ன ஆகாரம் அது, அது எவ்வளவு விசேஷித்த ஆகாரம். 8 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனது.
மோசே ஆடு மேய்ச்ச இடம் அதுதான், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்த இடம் அதுதான், அந்த சீனாய் மலைதான். எங்க இருந்து அவங்க 40 வருஷம் பிரயாணம் பண்ணாங்க, இவன் என்ன 40 நாள் பிரயாணம் பண்ணி இரவும் பகலும் ராத்திரி கூட போயிட்டு நடந்துட்டே இருக்கிறான். அந்த ஆகாரமானது, அந்த ஃபுட் வந்து இவ்வளவு பலத்தை கொடுக்குன்னா பாருங்களேன். இதை ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? எந்த ஹோட்டல் விதமான ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ண முடியும்? இதோ கத்துடைய தூதன் வந்து அந்த ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் பொழுது அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்தது. 40 நாள் இரவும் பகலும், பைபிளில் போட்டுக்கு இரவும் பகலும், இரவு தூங்குற மாதிரி இல்லை, 40 நாள் ராத்திரி பகலாக பிரயாணம் பண்ணி ஒரே பருவத்துக்கு வந்துட்டான். That place, முதல்ல கர்மேல், ரெண்டாவது ஜினிஃபர் ட்ரீ, மூணாவது கேவ், ஓரே பருவதம். எங்கேருந்து எங்கே வரான்? கர்மேல் பருவத்திலேருந்து ஓரே பருவத்துக்கு எத்தனை மைல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 100 மைலுக்கு மேலே அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் பிரயாணம் பண்ணதை இவன் 40 நாளில் பிரயாணம் பண்ணி வர்றான். கத்தர் அவிதமான ஒரு சிச்சுவேஷன் அவனுக்கு வந்தது. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகம், நீ 40 நாள் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்குது, நீ சாப்பிடாம போக முடியாது, அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். இப்பொழுது 40 நாட்கள் பிரயாணம் பண்ணி வருகிறான். ஆமென். God is leading. கத்தர் அவனை லீட் பண்ணுகிறார். கர்மேல் டு ஓரேப், இடையில ஜுனிஃபர் ட்ரீ. அவனுக்கு அந்த அவனுக்கு அவ்வளோ அந்த ஆகாரம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதே ஆகாரத்தை தான் ஆண்டவர் நம்மளுக்கு தர.
ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபுட், தூதனுடைய அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கும் பொழுது சங்கீதம் 78:25 தூதனுடைய அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மன்னாவை சாப்பிட்டவர்களுக்கு ஒரு வியாதி கிடையாது, காலு வீங்கல, அவங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இருந்தது. இங்க வந்து என்ன சொன்னா, கர்த்தருடைய தூதன் வந்து இங்க எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த ஆகாரம் வந்து 40 நாள் ராத்திரி பகலா பிரயாணம் பண்ணதுக்கு அவனுக்கு செந்த தந்தனா, அந்த ஃபுட் எப்படியாப்பட்ட ஃபுட்? அதே ஃபுட் இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க.
ஹல்லேலூயா.
அது வந்து நேச்சுரல், இது ஸ்பிரிச்சுவல். பழைய ஏற்பாடு ஷேடோ, இது ரியாலிட்டி. அதே இன்னைக்கு ரியல் ஃபுட்டை நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க உங்க மேல ஆண்டவர் கண் வைத்திருக்கிறார். நீங்க விசேஷித்த மாணவர்கள், உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் ஃபுட்டை தருகிறார். வேலைக்காரனுக்கு அது கிடைக்கல, வேலைக்காரன் நிக்க வச்சிட்டாரு. அதே போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுக்கு, அநேக பாஸ்டர்களுக்கு கிடைக்கல, பெந்தகோச பாஸ்டர்களுக்கு கிடைக்கல, சாபன போதர்களுக்கு கிடைக்கல, ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது என்னது? Unfailing body word of the Son.
Amen.
Hallelujah.
Amen.
You need strength for this journey. நீங்க வந்து இந்த பிரயாணம் செய்வதற்கு உங்களுக்கு பலன் தேவை. நீங்க இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷனுக்கு போகணும், இந்த வேர்ல்ட்ல இருந்து அந்த வேர்ல்டுக்கு நீங்க போகணும். அதுக்கு சாதாரண ஆகாரம் போதாது, சாபன உபதேசங்கள் போதாது. சாபன உபதேசங்கள் அங்க கொண்டு அவ்வளவு ஸ்ட்ரென்த் தராது. இத கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களுடைய யாதியை சுகமாக்குவார், உங்களுக்கு எல்லாம் தருவாரு. பூ பொட்டு எல்லாமே இருக்கும், ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வியாபாரிகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால வியாபாரிகள் மீட்டிங்னு போட்டுட்டு அவன் எல்லா ஜுவல்ஸையும் வச்சிருப்பான், எல்லாம் உலகப்புறமா ஜீவிப்பான், வீட்டுல பெரிய டிவி வச்சிருப்பான். அவனெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு இங்க அவரு பிரசங்கம் பண்ணுவார். இவர் கொடுக்கிற செய்தி வந்து, இந்த போதல் கொடுக்கிற செய்தி வந்து மேல கொண்டு போகுமா, அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய பிரயாணம் செய்வதற்கு பலத்தை தருமா? இது ஒரு ஸ்பெஷல் ஃபுட். ஹல்லேலூயா. இது மனுஷனுடைய மூளையில இருந்து வந்தது இல்ல, இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. The journey is too great, we need strength. இந்த பிரயாணமானது அதிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம ரேச்சர்ல பங்கு பெறணும். இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷனுக்கு வேற, இந்த உலகத்துல இருந்து அந்த வேர்ல்டுக்கு நம்ம போகணும் என்றால் இந்த ஜேர்னி இஸ் வெரி கிரேட். நமக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட் தேவை. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட் தருகிறார். ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வழிபடுகிறது. பிரதர் பெனாமே எடுத்துக்கொண்டு போடுது அனைட்டட் ப்ரீச்சர்ஸ் இந்த வார்த்தையை வந்து பெஸ்ட் குக்காக அவங்க குக் பண்றாங்க. பெஸ்ட் குக்கு அனாயின்ட் பிரீச்சர் பெஸ்ட் குக்கா இருக்கிறாங்க. அவங்க ஏஞ்சல் டு த சர்ச், ஏஞ்சல் டு த லோக்கல் சர்ச், பிரதர் பிரணா ஏஞ்சல் டு த ஏஜ். இன்னைக்கு லோக்கல் பிரீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, பெஸ்ட் ஃபுட்டை குக் பண்றாங்க, சாஃப்டஸ்ட் ஹேண்டை. இதை என்ன செய்ய ஜனங்களுக்கு அதை அருமையாக கொடுக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு அதை புசித்துக் கொண்டிருங்க. பிரதர் பிரணா அனாயின்ட் ஒன்ஸ் அட் த என் டைம் என்றதான மெசேஜில் 269வது பேராகிராஃப்ல விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ வாஸ் ஒன்லி எ வாய்ஸ் தட் ஹி யூஸ்ட், ஐ ஜஸ்ட் சரண்டர்ட் மை செல்ஃப் டு. நான் வந்து அவருடைய சத்தமாயிருக்கிறேன், என்னை அவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹி ஸ்போக் த்ரூ இட் த்ரூ மீ, இதை என் மூலமாக அவர் பேசுகிறார். இட் இஸ் இன் மீ, நான் அல்ல. இட் வாஸ் இன் த செவன்த் ஏஞ்சல், அது ஏழாம் தூதனும் அல்ல. It was the manifestation of the Son of Man. இது மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. It was in the angel, his message. அது தூதனும் அவனுடைய செய்தியும் அல்ல. It was a mystery that God unfolded. இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. It is not a man. இது மனுஷன் அல்ல, இது it is God. The angel was not the Son of Man. அந்த தூதன், ஏழாம் தூதன் வந்து மனுஷகுமாரன் அல்ல. He was the messenger from the Son of Man. அவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளர். The Son of Man is Christ. மனுஷகுமாரன் கிறிஸ்து. Hallelujah. He is the one that you are feeding on. அவரால நீங்க போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. You are not feeding on man. மனுஷனால நீங்க போஷிக்கப்படவில்லை. A man and his words will fail. மனுஷனும் அவனுடைய வார்த்தைகளும் தவறி போகலாம். But you are feeding on the unfailing body bed of the Son of Man. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறீர்கள். Amen.
Amen.
If you haven't fed fully on every word, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் முழுமையாக போஷிக்கப்படவில்லை என்றால், to give yourself strength to fly above all these denominations and things of the world, will you at this time do it? நீங்கள் இந்த முழுசுமாக இந்த வார்த்தையினால போஷிக்கப்படலாம், சாபத்துக்கு மேல பறக்க முடியாது. நீங்க உலகத்துக்கு மேல பறந்து போக முடியாது. இன்னைக்கு நம்ம மேல பறப்பதுக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் தரு. சாபத்து மக்கள் நம்ம ஜீவியத்தை செய்ய முடியாது. இந்த மெசேஜில் அவங்களால வர முடியாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. ஸ்பெஷல் ஃபுட். யூ ஆர் ஃபீடிங் ஆன் த பாடி வேட த சன் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. அங்க எலியாவுக்கு விசேஷித்த ஆகாரம் கொடுத்தது. 40 நாள் ராத்திரி பகல் பிரயாணம் பண்ணினான். அவனை மேல எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு அந்த ஆகாரம் ஆயத்தப்படுது. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் அந்த விதமான ஸ்பெஷல் ஃபுட் தந்திருக்கிறார். நம்ம எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவர், எல்லா கிறிஸ்தவர்களை காட்டிலும் பெந்தைகாசலை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்கள், அவளை விட நாங்க மேலானவர்கள். ஏன்னா நம்ம வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறோம். அவங்க மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய ஞானத்தினாலே, மூளை அறிவினாலே போஷிக்கப்படும் பொழுது நம்ம தேவனால் கொடுக்க, மனுஷன் பிரிப்பேர் பண்ணல, தூதன் பிரிப்பேர் பண்ணாக. பெஸ்ட் குக் இஸ் சாஃப்ட் ஹேண்ட் மேன், டிவைன் லவ் உடையதான. அந்த இந்த மெசேஜ் வந்து டிவைன் லவ் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா, அவிதமான ஒரு மெசேஜ் நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் ராஜ்யத்தில் ஒரினஸ் இருக்கும். இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் ஒரி, ஃப்ரஸ்ட்ரேஷன், என்மிட்டி, ஹேட்டு, ஹேட்ரட் சைப், இது கொஞ்சம் பகை விரோதங்கள், இதுதான் உலகத்தில் நடக்குது. என்ன தப்பு செய்தான், காரணம் இல்லாமல் ரெண்டு பேரை கொலை செய்யும் பொழுது என்ன கொலை வெறி இருக்கு பாருங்க, இதுதான் உலகம். மத வெறி இருக்கிறது, நாக்கு வந்து எப்படி இல்லாமோ பேசுது, நாக்கு பொய் சொல்ல அஞ்ச மாட்டுக்குது, மனசாட்சி இல்லாமல், ஈவு இறக்கம் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம ஒரு கிங்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. காட்ஸ் கிங்டம், நமக்கு ஒரு மில்லினியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விதமான காரியங்களே அங்கே இல்லை. எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும், எந்த ஒரினஸும், எந்த டயர்ட்னஸும், எந்த பொல்லாத சுவாபங்களும் அங்கே இல்லை. அங்கே தேவனுடைய அன்பினால் நம்ம நிரப்பப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. 40 days 40 nights அந்த வந்து அந்த ஆகாரம் வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து. 40 எதை குறிக்கிறது? 40 என்கிற எண் பைபிளில் எதை குறிக்கிறது? டெம்டேஷன். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபாசம் இருந்தார், பிசாசின் சோதனைகளை ஜெயித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் பிரயாணம் பண்ணினார்கள். அந்த வில்டர்னஸ் வந்து சோதனை நிறைந்த இடம். அதனால 40 வந்து டெம்டேஷன். 40 நாள் பிரயாணம் பண்ணினா உனக்கு முன்னால் ஒரு நீ பண்ண வேண்டிய தூரம் இருக்கு. நம்ம எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் டெம்டேஷன் வரலாம், நம்ம இந்த ஆகாரத்தை புசிச்சோம்னா அதெல்லாம் டென்ஷன், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற இப்பொழுது இருக்கிற சோதனைகளையும், இனி வரப்போகிற சோதனைகளையும், இந்த மனுஷகுமாருடைய மாறாத சரீர வார்த்தையை நான் புசித்தோம் என்றால் அதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணுவதுக்கு நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் தருகிறது. அதெல்லாம் தான் 40 days day and night அவன் பிரயாணம் செய். 40 is the number of temptation. இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால் அங்கே ஒரு கெபியில வந்து நிற்கிறான். ஒன்னராஜாக்கள் 19:9 வாசிக்கலாம்.
அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
ஒரு கெபியில போய் தங்கினான். He came gither into a cave and lodged there. இவ்வளோ 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு கெபிக்குள்ள வந்து அங்கே தங்குறான். Lodged there. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. And behold, the word of the Lord came to him, and he said unto him, What dost thou here, Elijah? Eliyave, unakku inge enna kaaryam? Endru kathar kekkirar. Idho avanukku oru cave aandavar prepare pannirukkar. Andha cave la dhaan aandavar avanai sandhikkirar. God prepares a cave to meet him. அவனை சந்திப்பதற்காக அந்த மலையில் ஒரு கேவ், ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில் போய் தங்குகிறான். அது ஆண்டவர் அவனை சந்திக்கிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லுகிறார். பின்ன பலத்த காற்று வந்தது, ஸ்ட்ராங் விந்து வந்தது. அந்த விந்தில் ஆண்டவர் இல்லை. அதன் பின்பு பூமி அதிர்ச்சி வந்தது, எர்த்குவேக் வந்தது, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. அதன் பின்பு ஃபயர் வந்தது, ஃபயர்லேயும் ஆண்டவர் இல்லை. அதன் பின்பு ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், அமர்ந்த மெல்லிய சத்தம் வந்தது. அந்த சத்தம் வந்த உடனே எலியா குகையை விட்டு வெளியே வந்து தன்னுடைய அங்கே முகத்தை மூடிக்கொண்டு இது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறான். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினால ஆவியை பெற்றுக்கிட்டேங்கிறாங்க. அவங்க அந்நிய பாஷை யாருக்காவது புரியுமா? வாழ்நாள் முழுசும் அதே 2-3 வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களா ட்ரை பண்ணி பேசுகிறாங்க, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இருக்க 9 வரத்தில் இருக்கிறதுலே குறைஞ்ச வரம் அந்த அந்நிய பாசை. அதுவும் இவங்க பெந்தகோசக்காரங்க பேசுறதெல்லாம் போலி அந்நிய பாசையாக இருக்குது. அவங்க யூடியூப்பில் ஒரு பாசர் பேசினார்னா அடுத்த முறை அவங்க என்ன பேசுவார்னு நமக்கு தெரியும். இதே தான் அவர் பேசுவார். இதால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உண்மையாகவே பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிறாங்களா? இல்லவே இல்லை. பசுத்தாவில அந்நிய பாசை பேசினாதான் சத்தியம் சொன்னா ஏத்துக்கிடுவாங்களே. அவங்க சத்தியம் சொன்னா ஏத்து நிக்கிறாங்கன்னா அவன் பசுத்தாவில அந்நிய பாசை பேசல. நானும் அந்நிய பாசை பேசினேன், மற்றவங்க அந்நிய பாசை பேசுறதுக்காக அவங்க தலையில வச்சு ஜோம் பண்ணேன். நானும் ஒரு பெந்தகோச பாசரா தான் இருந்தேன், ஆனா எனக்கு சத்தியம் சொல்லும் பொழுது நான் ஏத்துக்கிட்டேன். ஏன் அவங்களால ஏத்துக்கொள்ள, அவனுக்குள்ள உண்மையிலே ஹோலி கோஸ் இருந்தா ஹோலி கோஸ் வந்து ஆமீன் என்று சொல்லும். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, ஏத்துக்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் எடுத்துக்க, வெக்கப்படாத, திருப்பி ஞானசானம் எடுத்துக்க. எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் போயிட்டு ஞானசானம் எடுத்துக்கன்னு சொல்லுமே. அப்ப அவங்க பேசுற பாச என்ன பாச? அந்நிய பாசையாது. இதோ கத்தர் அங்க இல்ல, லுத்தர் ரிவைவல் ஆண்டவர் இல்ல, மெத்தடிஸ்ட் ரிவைவல் இல்ல, பெந்தகோஸ்தர் ரிவைவல் இல்ல. இப்பொழுது அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஷவுட்ல இருந்து இப்ப வாய்ஸ் வந்திருக்கிறோம், அமர்ந்த மெல்லிய சத்தம், அந்த வாய்ஸ் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், யாருமே இல்ல. பத்தாம் சந்த வாசிக்கலாம்.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன்.
என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான், ஆண்டவரே உம்முடைய நான் வந்து என் ஊழியத்துல எந்த ரிசல்ட்டையும் பார்க்கல, யாராவது என் பிரசங்கத்தை கேட்டு வார்த்தைக்குள்ள வந்தாங்களா? இல்ல, நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன், நோ ரிசல்ட். எல்லாரும் நான் எவ்வளவு ப்ரீச் பண்ணேன், இதை உமக்காக நீ சொன்ன எல்லாத்தையுமே செய்த, அற்புதங்கள் பகிரங்கமா நடந்தது, நேஷனல் லெவல்ல அது காணப்பட்டது, ஏஜ் லெவல்ல எலஜா மினிஸ்ட்ரி செய்கிறான், ஆனா ஜனங்கள் எல்லாரும் அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்த்தாங்க, ஆனா கன்வெர்ட் ஆகல. அவங்க இன்னும் ஜேசபெல் ரிலிஜியெல்லாம் இருக்கிறாங்க. உம்முடைய வந்து பலிபீடத்தை இடித்து போட்டான். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருத்தன் அல்ல, உன் ஊழிய வேஸ்ட் கிடையாது, உன் ஊழியத்துல வந்து ரிசல்ட் இருக்குது, உனக்கு தெரியல. இப்பொழுது முத்திரைகளை திறந்து அங்க எலஜாவுக்கு காண்பிக்கிறார், இன்னும் 7000 பேர் இருக்காங்க, உன் ஊழியத்துல 7000 பேர் ரகசியப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பன்னெண்டாம் சொந்த வாசிக்கலாம்.
ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறார்.
7000 பேர் இருக்கிறாங்க. நம்முடைய மெசேஜ் என்ன செய்யறது என்றால், இப்பொழுது ஆன்லைன் மூலமா நிறைய பேர் போயிட்டு இருக்குது. அவங்க உண்மையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் இந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கேட்ச் பண்ணும்படியா அவங்களுக்கு வழி நடத்துவார். கேட்ச் பண்ணா விடவே மாட்டாங்க, ஏன்னா இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். இது பைபிள் அண்ட் ப்ராபட் மெசேஜ் ரெவலேஷன் ரெண்டு சேர்ந்து சைட் பை சைடு அதை கொடுக்கும் பொழுது இந்த மெசேஜ் ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துற செய்தி. இது பிரைடு வாய்ஸா இருக்கிறது, அதனால இது பிரைடு மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. இந்த உண்மையான பிரைடு வந்து இதை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, இதற்கு விரோதமா பேச மாட்டாங்க. ஆனா நமக்கு யாருன்னு தெரியாது. அவனுடைய ஊழியத்தினுடைய எஃபெக்ட் வந்து 7000 பேர் பாகாலுக்கு முழங்காலை முடக்காது, அவனுடைய பாதங்களை முத்தம் செய்ய 7000 பேர் முத்திரையை திறந்து காமிக்கிறார். 7000 பேர் உன்னுடைய ஊழியம் இல்லை, உன்னையும் வேஸ்ட் ஆகலை, இதை உன் ஊழியம் எஃபெக்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. பலகத்துல போகும் பொழுதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய எஃபெக்டை காணும். சில நேரங்களில் சிலர் எனக்கு போன் பண்ணுவாங்க, சில நேரங்களில் சந்திக்கும் பொழுது, நீங்க தானே அந்த டேனியல் 70 வீக் பேசி, நீங்க தானே அந்த 4 கிங்டம்ஸ் பேசியிருக்கிறீங்க, நீங்க தானே அந்த பாஸ்டருங்காங்க, இதில் போனோம் உங்கள் மெசேஜை கேட்டேங்க ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அந்த எஃபெக்டை பார்க்குறோம். அங்கே போகும் பொழுது தான் நமக்கு தெரியும். கர்த்தர் எலஜா மினிஸ்ட்ரி வந்து வீணாகலை, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன். இல்லை, 7000 பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. உன்னுடைய மினிஸ்ட்ரி, உன்னுடைய உபதேசம் எலஜா மினிஸ்ட்ரி அங்கே 7000 பேரை கொண்டு வந்தது. இப்பொழுது அவனுக்கு அந்த இதை அவனை கிளியர் பண்ணுகிறார். அவன் அவிதமாய் சோர்ந்திருக்கிறான், கிளியர் பண்ணுகிறார். அதன் மீன் என்ன சொல்லானா, உனக்கு இன்னும் ஜாப் இருக்கிறது, நீ அதை முடிச்ச பிறகுதான் நான் நிம்மை உன்னை மேலே எடுத்துக்கொள்ளும், உனக்கு இன்னும் பர்பஸ் இருக்கிறது. என்ன பர்பஸ்னா, நீ எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ண வேண்டும், இஸ்ரவேலி மேல எகூபை அபிஷேகம் பண்ணும், சீரியா தேசத்தின் மேல ஆசகலை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். எலியா வந்து எலிசாவை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணான், பின்பு எலிசா வந்து இந்த வேலையை செய்தான். இப்போ இந்த பெண்ணம் வந்து அதை வந்து நமக்கு சில காரியங்களை செய்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். நம்ம மெசேஜை கவனித்து நம்ம இந்த வெளிப்பாடு பெறணும். மணவாட்டிக்கு ஒரு ஊழியம் விட்டு விட்டு போனது, எலியா எலிசாவுக்கு ஒரு ஊழியத்தை விட்டுட்டு போய்விட்டான், மோசே யோசுவாவுக்கு அந்த ஊழியத்தை விட்டு விட்டு போயிட்டான், இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஊழியத்தை விட்டு விட்டு போயிட்டார். அதே போல் 7 தூதன் இதை மெசேஜை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மணவாட்டிக்கு ஒரு நீ கண்டினியூ பண்ணுங்க, இந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணுங்க, நீங்க இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் மேட்ச் பண்ணி காமிக்கணும். அதுதான் ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும். அதுதான் பிரைட் வாய்ஸ் தான் ராப்சர் பண்ணும். கடைசி ஊழியம் தான் பினிஷிங் ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் காஸ்ட்லியான ஊழியம். அது ப்ராபட் மினிஸ்ட்ரியை விட அது வந்து என்ன சேர்ந்தால் அது ரொம்ப முக்கியமான ஊழியம். ஆனா ப்ராபட்டுக்கு மிஞ்சி நம்ம வர முடியாது. எலியாவுக்கு மேல எலிசா கிடையாது. ஆனா எலிசா ரெட்டிப்பான வரதுங்க கிரியை செய்யும். அதே மாதிரி தான் பைபிள் பேட்டர்ன். இன்னைக்கு நம்ம அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். நீ வந்து எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். எலிசா வந்து நீ விட்டு போனதை அந்த ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ண வேண்டும் அவனை அப்படி சொல்லுகிறார். நீ வந்து ஜேசபெல் அண்ட் ஆகாபுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அதன் பின்பு நான் உன்னுடைய ஊழியத்தை முடிசூட்டுவேன். ஹல்லேலூயா. ஐ அம் கோயிங் டு கேப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. நான் வந்து எலஜா ஊழியத்தை முடிசூட்ட போகிறேன். அதில் மவுண்ட் கர்மேல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வானத்திலிருந்து ஃபயர் வருது, மழை வருது. கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நேஷனல் லெவலில் எல்லாரும் பார்க்குறாங்க. பப்ளிக் ஷோவாக இருக்கிறது. ஆனால் அதை விட கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கேப்பிங் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவனுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு என்ன முடிய முடியுது மேலே அப்படியே. ஹல்லேலூயா.
ஆமென்.
மேலே அப்படியே போகிறது. நல்லா மேலே போகணும்னா இந்த கேவுக்கு வரணும். ஒரே பருவத்தில் கேவுக்கு வர வேண்டும். கர்த்தர் அவனோடு கூட பேச வேண்டும். அவன் அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக பேச வேண்டும். இந்த அனுபவத்துக்கு பிறகு அவனுக்கு ஆண்டவர் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறார். அவனுக்கு அது தெரியாது. அவனை மேல எடுத்து
அவர்கள் பேசிக் கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான்.
இதோ எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். பாருங்க அந்த கேவ் வந்து என்ன கொடுக்கறது. கத்தர் அவனுக்கு நீ வந்து சோர்ந்து போயிட்டா ஆனா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலை முடிச்ச பிறகு உன்னை மேலே கொண்டு சொல்ல உன்னை ஊழியத்தை முடிசூட்டுவேன். உன்னை நான் முடிசூட்டுவேன். எப்படி முடிசூட்டுவேன்? கேப் இஸ் மினிஸ்ட்ரி. மேலே எடுத்து இப்பொழுது அவன் கேவில் இருக்கிறான். 40 days பிரயாணம் பண்ணி அந்த ஆகாரம் அவனுக்கு 40 days சென்று கொடுத்தது. நம்ம இன்னைக்கு அந்த விதமான ஆகாரத்தை புசிக்கிறோம். இப்பொழுது நம்ம கேவில் இருக்கிறோம். நீங்க அந்த கேவுக்கு வரும் பொழுது அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களோடு பேசும். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தமானது உங்களை மேலே உண்டு உங்களுடைய வாழ்க்கையை முடிசூட்டுவது. ரேப்சரில் பங்கு பெற்றால் உங்கள் வாழ்க்கை முடிசூட்டப்படுது. யூ ஆர் ஓவர் கம்மர். ரேப்சரில் பங்கு பெறலைன்னா வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை முடிசூட்டப்படலை. நம்முடைய வாழ்க்கையானது முடிசூட்டப்பட வேண்டும். கேப் இஸ் மினிஸ்ட்ரி. ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கு அவன் என்ன தேவையும் என்றால் ஒரு கேவுக்கு வர வேண்டும். Calling me to this cave. ஆண்டவர் வந்து அந்த எலியாவை அந்த கேவுக்கு கடைசியாக அனுப்புகிறார். God is speaking to his heart. அவனுடைய இதயத்தோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். Hallelujah. நம்மோடு பேச அந்த கேவ் என்னது? மத்தேயு சுவிசேஷம் 6:5-6 வாசிக்கலாம்.
அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா.
மாயக்காரர்கள் ஜபம் பண்ணுவாங்க, மற்றவங்க பார்க்கணும்னு ஜபம் பண்ணுவாங்க. சில தலையை தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னா ரொம்ப ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே நடப்பாங்க. எந்துக்கு இந்த ஆக்ஷன்லாம்? தேவையில்லாத ஆக்ஷனு. மற்றவங்க இவங்க ரொம்ப சின்சியராக ஜாப் பண்ணுறாங்க. என்ன ஜாப் பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு தான் நம்ம பார்ப்போம். நீ தலை தலையை ஆட்டிக்கிட்டு அப்படி இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலே மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஜெபிக்கிற. மாயக்காரர்கள் அவிதமாக செய்கிறாங்க. மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு சத்தமாக புலம்பிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு சும்மா வந்து தலை தலையை ஆட்டிக்கிட்டு இருக்குது வந்து. இதெல்லாம் தேவையில்லாத காரியம். மற்றவங்க பார்க்க வேண்டும் ரொம்ப இவங்க ஜபத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா? ஒரு மேனேஜர் அவர் என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணால் அவர் வந்து ஜபத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவார். ஜபத்துக்கு என்ன செய்கிறாருனா ஆஃபீஸுக்கு மேலே போகிறார். அதில் வேலை பார்க்கங்கன்னு சொன்னார்னா கீழே இறங்கி வர சொல்ல அவர் தூங்கிட்டு வந்த மாதிரி இருக்குங்கிறார். மேலே போயிட்டு அவர் என்ன செய்யறனா மற்றவங்க போன் பண்ண சொல்ல அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஜாம் பண்ணுறாரு, ஜாம் பண்ணுறாரு, எல்லாம் பதில் என்னது ஜாம் பண்ணார். அவர் என்ன செய்கிறாரு, மேலே போய் தூங்கிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு திருப்பி கீழே ஆஃபீஸுக்கு வர்றாரு. என்ன நீங்கள் வந்து ஃபோன் பண்ண, இல்லை நான் ஜாம் பண்ண போயிட்டேன். இப்படி ஆஃபீஸுக்கு வந்த இடத்துல ஜாம் பண்ணுறது, அங்கே போயிட்டு தூங்கிட்டு வர்றது. ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இவர் ரொம்ப ஜாம் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பேன். இது மாயக்காரர்கள், மாயக்காரர்கள் மற்றவங்க காணும்படியாக ஜெபிக்கிறாங்க. அங்கே எலஜாவை ஆண்ட ஒரு கேவலை தரு கொண்டு வருகிறார். அவங்க சின்சியராக இருக்கிறான். நீயோ ஜோம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி கதவை பூட்டி அந்தரங்கத்திலிருக்கு பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணு, உனக்கு வெளியரங்கமாக பலன் கிடைக்கும். என்ன ஜோம் பண்ணி என்ன சுவாவம் மாறிச்சு, என்ன ரிசல்ட் கிடைச்சது, என்ன பிளஸ்ஸிங் கிடைச்சது, என்ன சேஞ்சா நீங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது? வெளியரங்கமாக பலன் இல்லையே. அந்தரங்கமா ஜெபம் பண்ணா, உண்மையா ஜெபம் பண்ணா, தூங்காம ஜெபம் பண்ணா, கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று மனசுல இருந்து நல்ல விதமான ஒரு மனதோடு சிந்தனைகளை சிதற விடாதபடி ஜெபம் பண்ணா அவங்களுக்கு ரிசல்ட் வருமே, வெளியரங்கமான பலனை அளிப்பாரே. ஆமே
ஆமே.
நீ உன் அரை வீட்டுக்குள்ள போய் நீ கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கணும்தான் நோக்கி என்னென்ன இன்னைக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் இருக்கு, இப்பொழுது என்ன சிச்சுவேஷன்லாம் இருக்கு, ஒன் பை ஒன்னா நீ சொல்லு, வார்த்தையின்படி அழகா சொல்லு, ஆண்டவர்கிட்ட நேரா பேசு. பேசும் பொழுது உனக்கு வெளியரங்கமான பழங்கள், நீ அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அதுதான் அரை வீட்டுக்குள் கேவ். இன்னைக்கு அப்படி ஒரு கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம மேல பறக்க முடியாது. அதனால கர்த்தர் நினைச்சா தன்னுடைய பிள்ளைகளை எலெக்டட் பீப்புளை ஆண்டவர் கடைசியில கேவ்ல கொண்டு வர்றாரு. கர்மேல், ஜூனிஃபர், அதன் பின்பு கேவ். அந்த கேவில வந்து அமர்ந்த மெல்லிய சத்தம் அவனோடு கூட பேசினது. அவனுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆனது. நான் ஒருத்தன் மாத்திரம் இல்லை, 7000 பேர் இருக்காங்க. இன்னும் உனக்கு கொஞ்சம் ஜாப் இருக்கிறது. நீ அதை முடிச்ச பிறகு உன்னை பற்றியதான திட்டங்கள் பிளான் முடிந்த பிறகு உன்னை மேலே எடுத்துக்கொள்ள போற. இன்னைக்கு ஆண்டவரை தான் சொல்றாரு. இப்பொழுது நம்ம ஸ்யூஸ்ல இருக்கோம், இப்பொழுது நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், இப்பொழுது நம்ம ஜூனிஃபர் ட்ரீல இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வந்து இதோ அன்ஃபெயிலிங் பாடி வேட தர்றாரு. இன்னும் நம்ம பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இருக்கிறது. இப்பொழுது நம்ம கேவ்ல வந்து கத்தரோடு கூட நம்ம இடைப்படும் பொழுது நம்ம ஹார்ட்ல இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி சொல்றோம். ஹார்ட்ல ஒன்றும் வைக்கல. ஆண்டவரே, நான் ஒருவர் மாத்திரம் இருந்தேன், அதனால எல்லா இஸ்ரவேலர்களுடைய வார்த்தையை மீட்டாங்க. இதை தன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு. இவன் வந்து அவன் பேசிட்டு ஆண்டவர் பேசுறதுக்காக காத்திருக்கும் பொழுது அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது பின்பு என்ன சென்றால் காட் கேப்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவனுடைய ஊழியத்தை முடிசூட்டினார், அவனுடைய வாழ்க்கையை முடிசூட்டினார். எப்படி மேல போயிட்டார். இன்னைக்கு நீங்களும் அதான் செய்யும். என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப், எப்படி அலைன்மெண்ட் ஆகுது உங்களுடைய லைஃப் வந்து எலஜாவுடைய லைஃபுக்கு அலைன்மெண்ட் ஆகுது. நம்முடைய லைஃப் வேர்ட் ஆஃப் காடுக்கு தேவனுடைய வார்த்தையோடு அலைன்மெண்ட் ஆனதென்றால் யூ சீ யுவர் நேம் இன் த லேம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப். உங்களுடைய பேரை எங்க பாக்குறீங்க, ஒரு காலம் அதுக்கு இருக்கப்பட மாட்டாது. அத எலஜாவுக்கு கடைசியா என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்களை வாழ்க்கையை தேவன் முடிசூட்டுவார். அதனால இட் இஸ் எ கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது கர்மேல் பர்வதத்தை காட்டிலும் கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து அவன் கேவுக்கு மூணாவது பிளேஸ் அந்த கேவுக்கு வர வேண்டும். இன்னைக்கு நீங்க அதை செய்வீர்களா? எலெக்டட் பீப்புள் வந்து நீங்க வந்து தனி ஜபம் சின்சியரா செய்தால் நீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆசீர்வாதம் பெறுவதற்கு சிம்பிள் வழிதான். மாயக்காரர்களாக மற்றவர்களை போல நீங்க வீதிகளிலும் சந்திகளில் நின்று ஜபம் பண்ண விரும்பாங்க, அவங்களுக்கு பலன் கிடைக்காது. ஆனா நீயோ ஜோம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்திலுக்கு உன் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணு. எலைஜா தன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கொட்டி விட்டான். அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். Thy father seeth in secret shall reward thee openly. எல்லாரும் காணத்தக்கதாக ஓபன் ஆசீர்வதிப்பார். ஜப அந்தரங்கமா இருக்குது, ஆசீர்வாதம் வெளியரங்கமா இருக்கு. எப்படி இதெல்லாம் செய்யறாங்க? இது ஆண்டவர் அங்கூட இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்க விசுவாசத்தோடு ஊக்கமா ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையை ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கடைசியில முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. எந்த சோதனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஆண்டவர் அவிதமான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தரை போல வேற கர்த்தர் உண்டா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு நிகரானவர் யார்? நீர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீர்? உம்முடைய செயல்கள், உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்தானதா இருக்கிறது! எங்களை குறித்து நீர் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர்! எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை தருகிறீர்! எங்கள் மேல் நீ நினைவாயிருக்கிறீர், அன்பாயிருக்கிறீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. எங்களுடைய லைஃப் வந்து உம்முடைய வார்த்தையோட அலைன்மெண்ட் ஆகிறது, அது உமோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது. அதே லீடிங் நீர் நான் மாறாதவர். அதே பேட்டர்ன் என் வாழ்க்கையில தரும் பொழுது எனக்கு அந்த உறுதிப்பாடு தருகிறீர். ஆண்டவரே, நானும் ஒரு நாளில் என்னை நீர் முடிசூட்டுவீர், என்னை நீர் முடிசூட்டும். ஆண்டவரே, கேப் மை லைஃப், கேப் மை மினிஸ்ட்ரி. லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஸ்ட்ரென்தன் மீ, ஐ நீட் த ஸ்ட்ரென்த், ஐ நீட் யுவர் ஹெல்ப் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். வி ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். எங்களுக்கு ஜூனிஃபர் ட்ரீ, நாங்கள் இப்பொழுது ஜூனிஃபர் ட்ரீல இருக்கிறோம். அவ்விதமான ஒரு காலம் வந்திருக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு நீர் ஆறுதலை தருவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. பிரயாணம் செய்ய எங்களுக்கு பலத்தை தார். மேலே எடுத்து கொள்ளப்படுவதற்கு நீர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையினாலே முழுசும் போஷிக்கப்படும் பொழுது, டு கிவ் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரென்த் டு ஃப்ளை அபவ், நீங்கள் மேலே பறப்பதுக்கு பலத்தை தரும். இந்த ஃபுட் உங்களுக்கு பலத்தை தரும். ஃப்ளை அபவ் ஆல் தீஸ் டினாமினேஷன் அண்ட் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தின் காரியங்கள், சாபன காரியங்களுக்கு மேலே நீங்கள் போக முடியும். நீங்கள் மேலே மேலே போய் தேவனை சந்திப்பீர்கள், முகமுகமாய் சந்திப்பீர்கள். அவ்விதமான ஒரு ஃபுட் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ரெவலேஷன் நிறைந்த வைட்டமின் நிறைந்த ஃபுட், வெல் ரெவலேஷன் நிறைந்த ஃபுட் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த். இந்த சஃபரிங் நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுகிறது. இந்த ப்ரீச்சிங் நம்முடைய சோலை பலப்படுத்துறது. மேலே பறப்பதுக்கு நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. கர்த்தாவே, எனக்கு அந்த கிருபையை தார். நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கை எனது தோல்வி அடையக்கூடாது. ஐ ஆம் அ ஓவர் கமர், ஐ ஆம் அ எலெக்ட் ஆஃப் காட். நீர் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும். எலியாவின் வாழ்க்கையை முடிசூட்டினது போல என்னுடைய வாழ்க்கையை முடிசூட்டும். என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்வதற்கு என்னை லீட் பண்ணுவாண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர்யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர்யார். தேவர்களில் உமக்கு பானவர்யார். உமக்கு பானவர்யார். ஜனங்களை போசித்தீரே, தூதர்கள் உன்ன ஜனங்களை போசித்தீரே. உம்மை போல யார் இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யார் இந்த ஜன
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, துதிக்கிறோம். உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நீ ரொம்ப அன்புள்ளவர். நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவன். துவக்கத்திலிருந்தே முடிவு வரைக்கும் எல்லாம் அறிந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் மட்டும் பொறுமையாக நம்முடைய வேலைக்கு காத்திருப்போம் என்றால் ஏற்ற வேலையில் எங்களை உயர்த்துவீர். நாங்கள் உம்முடைய லீடிங்காக காத்துக்கொள்வோம். எலியாவுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. அவனுக்கு எவ்வளோ நாள் பிரயாணம் இருக்குன்னு தெரியாது. அவனை ஆண்டவரே நீ தேற்றினீர், தூதனுடைய அப்பத்தினாலே போசித்தீர், அவனை நேசித்தீர். எலஜாவே நீ ரொம்ப நேசித்தீர். அவன் சோர்ந்து போகக்கூடாது, அவனை பலப்படுத்த வேண்டும். அவன் நீ சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக அவன் செய்தான். அதனால நீர் அவனை நேசித்தீர், அவனை லீட் பண்ணினீர், அவனை நீர் வல்லமையாக பயன்படுத்தினீர். முடிவில் மேலே எடுத்துக்கொண்டீர். அவனுடைய வாழ்க்கை முடிசூட்டப்பட்டது. இதமாக எலஜா குறித்து நீர் பிளான் வைத்திருந்தீர். அது அவனுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீர் காண்பித்தீர். அதே போல என்னவரே இப்பொழுது எங்களை வழி நடத்துகிறீர். நாளைக்கு என்ன இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் மட்டும் அன்றரே உமக்கு காத்திருப்போம் என்றால் எங்களுக்கு புது பலனை தருவீர். நாங்கள் மட்டும் உடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுவோம் என்றால் கர்த்தாவே எங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாமே எங்களை கேரக்டரை மோல்ட் பண்ணி என்னை பர்ஃபெக்ஷன் கொண்டு வருது. மேலே எடுத்துக்கொள்ளப்படுங்க எங்கள் ஆயத்தமாயிருக்கு. நாங்கள் பொறுமையோடு உடைய வேலைக்காக காத்திருக்கேன். அன்றரே உமடத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்ள, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உமை சந்திப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியர். எலியாவின் தேவன் இன்றைக்கு எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். பழைய ஏற்பாட்டின் ஏகாவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. அங்கே ஒரு கத்தர், இங்கே ஒரு கத்தர் அல்ல. அது அஞ்ஞான மார்க்கம். கர்த்தாவே அதே கத்தர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறீர். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறீர். மைட்டி ஏஞ்சலாக இருக்கிறீர். எங்களை அனைண்ட் பண்ணுகிறீர். வார்த்தையை ஓப்பன் பண்ணுகிறீர். எங்களுடைய இதயத்தோடு பேசுகிறீர். எங்களுக்கு அவிதமான அனுபவத்தை தார். எங்கள் வாழ்க்கையை நீர் அவிதமாக ஆசீர்வதிப்பீரார். எங்கள் வாழ்க்கை முடிசூடப்பட்ட அது தோல்வி அடையாமல் அது ராப்சர்ல முடிசூட்டப்படட்டும். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும். எம்மளங்கால் படித்திருக்கிற கத்தோடைய பிள்ளைகளை ஆசுவதியும், ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்கிற அனைவரையும் ஆசுவதியும், இந்த செய்தியுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தட்டும். அங்கே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தால் இந்த உலக வாழ்க்கையினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீர். எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. எல்லாவற்றையும் நீ கூட கொடுப்பீராக. உன்னுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, பாதுகாப்பீராக. உம்முடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறோம். ஆசீர்வதியின் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
மகிமை தூக்கி எடுத்தார் எடுத்தாரே
கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.